அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாந்தர்தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்க வைக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மாணாதொழு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பகானலம் வாதமறு சுகோதயம் பாதிதமல் நிராமயம் காரகமதில்லாத சஞ்சீவி நல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வராத இன்பார இணை முன்னாளில் வந்தே எருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதில் ராத சந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் முருவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே. அன்பினம் பிடியுள் அகப்படு மலையே அன்பினம் குடில்புகும் அரசே அன்பினம் வளைக்குட்படும் படம் பரம்பொருளே அன்பினம் கலத்தமுரமுதே அன்பினம் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினம் உயிர் ஒளிர் அறிவே அன்பினம் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி அருட்பா அமுதம். திருப்பள்ளி எழுச்சி என்ற பாடலுக்கு பாட்டுடன் விளக்கம் தரவிருக்கிறார்கள் நமது ஆனந்த பாரதி ஐயாவும் அவருடைய துணைவியார் திரு தனலட்சுமி அம்மாவும். அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நமது அன்பர்கள் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தயவு திரு ஜெயராஜ் ஐயா சில அருட்பா பாடல்களை பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா, தயவு திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம், வந்தனம். எட்டிரண்டும் என்றால் மயங்கிய என்றனக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவே, சுட்டிரண்டும் காட்டாத துரிய நிலை நடுவே சுயமயமாய் விளக்குகின்ற சுத்த பரம்பொருளே, மட்டிது என்று அறிவதற்கு மாட்டாதே மறைகள் மௌனம் புற பரம்பரத்தே வயகுகின்ற ஒளியே, தட்டறியா திருப்பொதுவில் தனி நடஞ்சை அரசே, தாழ் மொழி என்றிகழாதே தரித்து மகிழ்ந்தருளே, சாதி குளம் சமயமெல்லாம் தவித்தனை மேல் ஏற்றி தனித்த திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே, ஆதி நடுக்கடை காட்டா தண்டபதி ரண்டம் ஆறுயிர்கள் அகம்புறம் மற்றனைத்தும் நிறை ஒளியே, ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என்னை கேட்க எனைத்தான் ஓதாமல் உணர்ந்துருவாம் உரு உறச்சை உறவே, சோதிமயமாய் விளங்கி தனி பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி, நன்றி திரு ஜெயராஜயா. இந்த அருட்பா அமுதம் என்ற நிகழ்ச்சி நமக்கு 2ஆம் முறையாக நடக்கவிருக்கிறது. போன தடவையும் ஆனந்த பாரதி ஐயா இதே மாதிரி ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். தனலட்சுமி அம்மா வந்து அதை பாட்டா பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த சிறு வயதுல வந்து இவ்வளவு அறிவும் ஞானமும் பெற்று அதை நான் அவங்க அவங்க அவங்களே வச்சுக்காம இவ்வளவு பல பல தொண்டுகள் புரியுது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. எல்லாரும் பயன்படுற விதமா பல உரைநடை ஆடியோக்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசண்டா வந்து ஒழுவில் ஒடுக்கம் ஆடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப சின்மய தீபிகை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த பாரதி ஐயா. அது மட்டும் இல்லாம சீனி சட்டையப்பனார் புத்தகங்களை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு வள்ளலார் ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஒரு பேஜ்ல வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வள்ளலாருடைய தொண்டர்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் செய்திகளும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு சின்ன வயதுல வந்து இவ்வளவு விஷயங்களை பண்றது வந்து கேட்கறதுக்கே வியப்பா இருக்கு. வள்ளலார் அருள் இல்லாம இந்த அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறத வந்து என்னால் நம்ப முடியாது. மீண்டும் ஐயாவையும் தனலட்சுமி அம்மையாவும் ரெண்டு பெரிய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக வரவேற்று அவருடைய உரையை தொடங்குமாறு அழைக்கிறேன். வந்தனம் ஐயா.
ஐயா வணக்கம். தங்களுடைய முகவுரைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்பொழுது நாங்கள் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய உரையை தொடங்குகின்றோம். இந்த நல்ல பணியை வந்து மாதந்தோறும் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த திருவுட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிகளுக்கும், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சேவை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனித்தரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, பட்டிக்கடலே, சிவஞானப்பதியே, இன்னரும் பாக்கியமே, முத்திக்கு அரசே, ராமலிங்க முனியே, மோன முழுதே, வீட்டில் கிடந்தே அறிவு அழிந்த பேயேன், நின்றால் கடல் அன்றோ, சித்திவளாக திருமாலினை திகழும் தெய்வ திருவிளக்கே, திருவற்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே கணம்ச, அவர் வழி நின்று சன்மார்க்க தொண்டு புரியும் தொண்டர்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். ஐயா அனைவருக்கும் மறுமுறையும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பிரசன்னா ஐயா, கோபி ஐயா அவர்கள் எல்லாம் போன டிசம்பர் மாதத்திலே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஏற்ப நாம் போன மாதம் டிசம்பரிலே அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரையல் என்று சொல்வார்கள். அதே போல அருட்பெருஞ்சோதி அட்டகமும் அதனுடைய பாடலையும் நாம் இங்கே ஒரு ட்ரையல் நிகழ்ச்சி போல நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு மீண்டும் நாம் மாதம் மாதம் இந்த நிகழ்ச்சியை பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் நடத்தலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டிலே முதல் நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட மனம் உணர்ந்து சொல்கிறோம், வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க தொண்டு செய்கின்ற போது எங்களுக்கு உள்ளபடியே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எந்த ஈடுபட்டாலும் ஈடுபடவில்லை. அதனாலே எங்களுக்கு உண்மையாகவே இந்த சன்மார்க்க தொண்டில ஈடுபடுற மனத்தின் ஒரு சிறந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சி வேறு எந்த செயலிலும் ஈடுபட்டாலும் எங்களுக்கு ஏற்படவில்லை. அந்த வகையில் இந்த சன்மார்க்க தொண்டை வள்ளல் பெருமானுடைய,
அதாவது உண்மையாகவே இந்த உள்ளபடியே எங்களுக்கு இந்த சன்மார்க்க நிகழ்ச்சிகளிலே சன்மார்க்க தொண்டு செய்கின்ற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வேறெந்த செயல்களிலும் செய்கிற போது ஏற்படவில்லை. அந்த வகையிலே எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த சன்மார்க்க ஒரு தொண்டினை செய்வதற்கு வாய்ப்பளித்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் திருவுற்பிரகாச வள்ளற் பெருமானுக்கும் மறுமுறையும் மறுமுறையும் நன்றி கூறி இப்பொழுது இந்த திருவுருட்பா விளக்கத்தை நாம் சொல்ல தொடங்குகின்றோம். நாம் போன மாதம் பேசிய போது அந்த முன்னுரையிலே குறிப்பிட்ட ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது ஒரு முழுமையான விளக்கமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏன் என்று சொன்னால், நாம் முன்னமே சொன்னது போல அருளாளர்களுடைய பாடல்களுக்கு, அருளாளர்களுடைய எழுத்துக்களுக்கு பலவிதமான அனுபவ அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் இருக்கின்றன. நான் முன்பே விளக்கமாக சொன்னது போல அருளாளருடைய பாடல்களுக்கு புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்ற நான்கு வகையாக விளக்கம் அளிக்கின்றன. ஏதோ நமக்கு தெரிந்த வகையில் புறப்புறப்பொருளும் ஏகதேசமாக நூற்றில் ஒரு பங்கு நம்முடைய சித்தறிவுக்கு தெரிந்ததை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இது அன்பர்களுடைய ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்வது போல ஒரு விளக்கை ஒரு சின்ன ஒரு கம்பியையோ அல்லது குச்சியையோ வைத்து தூண்டி விடுவது போலத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதனாலே இதை முழுமையான விளக்கம் என்று தயவு செய்து நாம் முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இதை பற்றி ஒரு என்ன ஒரு தொடக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த பாடலில் இருக்கிற என்ன செய்தி இருக்கிறது என்பதை ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம். இதை அன்பர்கள் தொடர்ந்து கற்கின்ற போது அப்பொழுதுதான் அவர்களுக்கு வள்ளல் பெருமானுடைய அந்த சிந்திக்க சிந்திக்க மகர்கேணி சொல்வார் திருவள்ளுவர். அதாவது மண்ணை தோண்ட தோண்ட நீர் சுழந்து கொண்டு வரும். அதே போல வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் படிக்க 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 உங்களுக்கு இந்த மெய்ஞான கருத்துக்கள் சிந்தனையிலே வரும் என்பதை சொல்லி, எனவே இந்த விளக்கத்தை ஏகதேச விளக்கமாக அன்பர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடல் தலைப்புக்கு முதலிலே நாம் போகலாம். அதாவது ஆறாவது திருமுறையிலே திருவருட்பிரகாசி உலகப்பெருமான் எழுதிய ஆறு திருமுறைகள் திருவருட்பாவிலே ஆறாவது திருமுறையிலே 63வது தலைப்பு. இது தொழூர் வேளாத முதலியாருடைய மரபு பதிப்பு படி 63 இருக்கிறது, வேறு வேறு பதிப்புகளிலே மாறி இருக்கலாம், ஆனால் 6வது திருமுறையிலே இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்கிறது. திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற இந்த பெயர் தொழூர் வேளாயுத முதலியார் அவர்களுடைய பதிக அட்டவணையிலே கூட காணப்படுகிறது. அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இதற்கு பெயர் திருப்பள்ளி எழுச்சி என்றே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலேயும் பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்தருளாயே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உறக்கத்திலிருந்து எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதனாலே பள்ளி எழுந்தருள்வாயே என்பதனாலே திருப்பள்ளி எழுச்சி என்று இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு இன்னும் பொருத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு பாடலிலேயும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்றே வருகிறது. 10 பாடல்களிலேயும் அருட்பெருஞ்சோதி இருக்கிறது. அதனாலே இதை அருட்பெருஞ்சோதி திருப்பள்ளி எழுச்சி என்று கூட இன்னும் மிக தெளிவாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான நூலாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பு திருப்பள்ளி எழுச்சி இருக்கிறதா தமிழ் இலக்கியத்திலே என்று சொன்னால், தமிழிலே தமிழ் இலக்கியத்திலே ஆன்மீக இலக்கியத்திலே இதற்கு முன்பு திருப்பள்ளி எழுச்சி இருக்கிறது. பலவேறு அன்பர்கள் பலவேறாக திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கிறார்கள். அப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் நாம் வைத்துவிட்டு, மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கிறார். மிக அழகான 10 பாடல்களை எழுதியிருக்கின்றார். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த திருப்பள்ளி எழுச்சியில் அங்கே சிவபெருமானை, திருப்பெருந்தையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பள்ளியிலிருந்து, பள்ளி என்று சொன்னால் படுக்கை என்று பொருள். பள்ளி என்று சொன்னால் நாம் தூங்குகிற கட்டில் அல்லது பாய முதலிய அந்த படுக்கைகளை பள்ளி என்று சொல்வார்கள். அந்த பள்ளியிலிருந்து எழுப்புவது, தூக்கத்திலிருந்து எழுப்புவது என்பதுதான் இந்த பாடலுடைய அந்த கருத்து. இறைவனை இறைவனிடத்திலே இறைவனுடைய திருமுன்பு போய் அவருடைய திருச்செயலே அவனை துதித்து, இப்படி பொழுது புலர்ந்தது, இப்படி இப்படிப்பட்ட அண்டத்திலே அண்டங்களிலே இப்படிப்பட்ட சூரிய வெளிச்சங்கள் தோன்றி இருக்கின்றன, அன்புகளெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வெளியிலே இருக்கக்கூடிய அந்த செய்திகளையெல்லாம் சொல்லி, கோழி கூவின, குயில் கூவின என்றெல்லாம் சொல்லி, இறைவனே நீங்கள் பள்ளி எழுந்து எங்களுக்கு திருவருள் செய்ய வேண்டும், நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக அந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இதிலே இது ஒரு இதுதான் திருப்பள்ளி எழுச்சி என்பதற்கு பொதுவான கருத்து. ஆனால் பள்ளி எழுச்சி என்பதற்கு ஒரு தத்துவார்த்த கருத்து என்ன என்று சொன்னால், திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன என்று சொன்னால், அதற்கு திருவாசகத்திலே திரோதான சுத்தி என்று எழுதியிருக்கிறார்கள். அது என்ன திரோதான சுத்தி என்று சொன்னால், இப்பொழுது நாம் இதுவரைக்கும் முன்பு பார்த்தது இறைவன் இருக்கிறான், அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை இப்போது எழுப்ப வேண்டும், அப்பொழுது வெளியிலே இருக்கக்கூடிய சூரியன் தோன்றிவிட்டான், தொண்டர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள், பல பேர் உங்களை காண காத்திருக்கின்றார்கள், கோழி கூவியது, குயில் கூவியது என்றெல்லாம் பேசி இறைவனுக்கு வெளியிலே இருக்கின்றதை சொல்லி அவனை பள்ளி எழுப்புவதாக இது ஒரு இலக்கண மரபாக, ஒரு பாடல் மரபாக அமைந்திருக்கிறது. ஆனால் இதைவிட ஒரு முக்கியமானதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று சொன்னால், அதுதான் திரோதான சுத்தி. திரோதானம் என்று சொன்னால் மறைப்பு ஆற்றல், மறைப்பு சக்தி, மாயா சக்தியைத்தான் நாம் திரோதானம் என்று சொல்லுவோம். வள்ளல் பெருமானும் திரோதான சக்தியை குறித்து மகாதேவ மாலையிலே அலைகடலும் புவிவரையும் அனல்கால் நீரும் என்கின்ற பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த திரோதான சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது, அண்டாண்டங்களை இயக்குகிறது, இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டு அந்த திரோதான சக்தி இதையெல்லாம் செய்கின்றது, மறைப்பாற்றல் இதையெல்லாம் செய்கின்றது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். நாம் இறைவனுடைய திருவருளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பொழுது இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான், ஆன்மாவிற்குள்ளே அனுத்துவமாக இருக்கிறான். ஆனால் அந்த ஆன்மாவிற்குள்ளே அனுத்துவமாக இருக்கின்ற இறைவனை நாம் காண முடியவில்லை. நாம் காண முடியாததற்கு காரணம், திரோதானமாகிய மாயா திரைகள் நம்மை மறைத்திருக்கின்றன. திரோதான சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அந்த திரோதான சக்தியிலிருந்து சுத்தி பெற்று நாம் அருட்சத்தியினிடத்திலே போக வேண்டும். அப்படி என்று சொன்னால், மலம் மாயை முதலிய குற்றங்களிலிருந்து நாம் நீங்கி நாம் இறைவனுடைய திருவடியினுடைய அந்த திருவருள் கட்டுப்பாட்டிற்கு போக வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இதனுடைய ஒரு தத்துவார்த்த கருத்தாக அமைந்திருக்கிறது. திருவாசகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, திருவருட்பாவிலும் அப்படித்தான் இருக்கிறது. வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாடலிலேயும் ஆணவம் போக வேண்டும், ஆணவம் நீங்கியது, மாயை நீங்கியது, மதம் நீங்கியது, இறைவனே எங்களுக்குள் எழுந்து எனக்கு திருவருள் செய் என்றுதான் அவர் பேசுகிறார். அதனாலே துரோதான சக்தியை நீக்கி அருட்சக்தியை பெறுவதற்குரிய சாதனமாகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி அமைந்திருக்கிறது. இது இலக்கண பாடல் என்பதனாலே வள்ளல் பெருமான் வெளியிலே இருக்கக்கூடிய, அதாவது பிம்பத்தில் இருக்கிறதை அண்டத்திலே காட்டுவது புரிவதற்கு ஒரு எளிமையாக இருக்கும் என்பதனாலே வள்ளல் பெருமான் வெளியிலே நடக்கக்கூடிய சூரியன் தோன்றினான் என்றெல்லாம் சொல்லி அதை அகத்திலே காட்டி இறைவனை எழுந்துள்ள புரிகின்றார். இப்ப இதை நாம் பாடல் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது நமக்கு நன்றாக தெரியும். இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய மைய கருத்து எப்படி வருகிறது என்று சொன்னால், இப்பொழுது முதலிலே இறைவனை எழுந்தருள் பண்ண வேண்டும், இறைவன் நம்மிடத்திலே விளங்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய உயிரில இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க வேண்டும். நம்மை உயிரை பற்றி இருக்கக்கூடியது மூன்று விதமான குற்றங்கள். அதை ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுவார்கள். ஆணவம் என்பது நம்மை யார், இறைவன் யார், பாசம் என்ன என்பதை நம்மை பற்றி தெரிய விடாமல் நம்மை மறைத்திருக்கின்ற இருட்டு. அது நம்முடைய அறிவிலே உயிரிலே இருக்கிறது. எப்படி செம்பிலே களிம்பு ஒன்றாக சேர்ந்து இருக்கிறதோ, பிரிக்க முடியாதபடி இருக்கிறதோ, அதை போல ஆணவ குற்றம் உயிரிலே கலந்திருக்கிறது. அந்த ஆணவம் ஒரு குற்றம். அதற்கடுத்ததாக கர்மம், நாம் பல பிறவிகளிலே செய்து வந்த வினை, அந்த வினை நம்மை அடுத்தடுத்த பிறப்புக்கு அடுத்தடுத்த பிறப்புக்கு கொண்டு போகிறது, அது ஒரு குற்றம். அதற்கடுத்ததாக மாயை. மாயை என்பது நம்முடைய உண்மை நிலையை நாம் தெரிந்து கொள்ள விடாமல் நம்மை செய்வது, அதோடு கூட நாம் இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு துணை செய்வது. எனவே இந்த நிலையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும். எனவே இதையெல்லாம் எப்படி கடப்பது என்று சொன்னால், நாம் ஒழுக்கம் நிரம்பியவர்களாக இருந்து நாம் இதை கடக்க வேண்டும். முதலே ஒழுக்கம் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை இந்த மூன்று நான்கு இந்த நினைவில் வைத்துக் கொண்டால் எல்லா பாடல்களிலேயும் இதே செய்தி வருவதை பார்க்கலாம். அதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லிவிடுகிறேன், அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். அப்பொழுது முதலிலே ஒழுக்கத்தை கடைபிடித்து குற்றங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று. அப்படி குற்றங்களை நீக்கிக் கொண்டு இரண்டாவது, நாம் மெய்ஞான விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், இறைவன் நமக்கு எழுந்தருளி திருவருள் செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கையினின்றும் பெரிய வாழ்க்கையாக பேரின்பத்தை அடைய வேண்டும், இறைவனுடைய திருவடியை அடைந்து பேரானந்தத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த மெய்ஞான விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, அதற்கு அடுத்ததாக இந்த மெய்ஞான விருப்பம் நமக்கு இருப்பதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவனை உண்மை அன்பினாலே கருத்தில் கருதி அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அப்படி இறைவனை வழிபட்டு இறைவனே எனக்கு எழுந்தருளி திருவருள் செய் என்று ஒழுக்கம் நிரம்பி மெய்ஞான விருப்பம் கொண்டு இறைவனை தோற்றித்து உண்மை அன்பால் வழிபட்டு அவனை அடைத்தால் அந்த இறைவன் நமக்குள் எழுந்தருளி மலமாய குற்றங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு திருவருள் செய்வார் என்பதுதான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய மொத்த கருத்தும் இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் முகப்பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். இப்பொழுது இதுதான் மைய கருத்து. இப்பொழுது இந்த கருத்தை மையமாக வைத்துக் கொண்டு நாம் முதற் பாடலுக்கு போகலாம். முதற் பாடல் திருப்பள்ளி எழுச்சி. பொழுது விடிந்தது, என் உள்ள மென் கமலம் பூத்தது, பொன் ஒளி பொங்கியது, எங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் சத்குருவே, முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருப்பெரும் ஜோதி, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. இது முதற் பாடு. முதல் அடியில என்ன சொல்கிறார், பொழுது விடிந்தது. ஒருவரை புரி எழுப்ப வேண்டும். நாம் முதலே ஒரு சாதாரண கருத்தை விளங்கிக் கொண்டு அப்புறம் கொஞ்சம் தத்துவார்த்த கருத்தை சிந்திக்கலாம். தொழில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? அப்பா காலை வெடித்து விட்டது, கொஞ்சம் எழுந்தது என்று சொல்லுவோம். சூரியன் உதித்து விட்டது, எழுந்தது என்று சொல்லுவோம். அனைத்து பெருமான் இங்கே பொழுது விடிந்தது என்று இறைவனை தொழிலெழுப்புகிறார். இப்பொழுது இன்னும் இந்த தத்துவார்த்தமாக இதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இங்கே பொழுது விடிந்தது என்று சொன்னால் மாயையாகிய இருள் நீங்கியது, மாயையாகிய குற்றங்கள் நீங்கியது, அருச்சூரியன் உதயத்தில் தான் பொழுது விடிந்தது. சரி, இப்பொழுது வளர் பெருமான் இங்க என்ன சொல்லுகிறார்? உள்ள மென் கமலம் பூத்தது என்று சொல்கிறார். இது வெறும் கமலம் என்று சொல்லி இருந்தால் நாம் இதை வெளியிலே பார்க்கலாம், விடிந்திருக்கிறது, தாமரை தோன்றி இருக்கிறது என்று நாம் வெளியிலே உலகத்திலே இருப்பதை வைத்து பார்க்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி சொல்லவில்லை. பொழுது விடிந்தது, என் உள்ள மென் கமலம் பூத்தது என்று சொல்கிறார். என்னுடைய உள்ளமாகிய மென்மையான தாமரை பூத்தது என்று சொல்கிறார். இங்கே வளல் பெருமான் இறைவனிடத்திலே சொல்லுகிறார் என்ன என்று சொன்னார், இப்போ உள்ளம் என்பது இடம், இறைவன் எழுந்தருளிருக்கக்கூடிய வந்து எழுந்தருள வேண்டிய இடம் எது என்று சொன்னால் அது உள்ளம். அதனாலே என்னுடைய உள்ளம் என்று சொல்லுகிறார். சரி, அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், இறைவன் எழுந்தருள வேண்டிய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மென்மையாக கருணை நிரம்பியதாக இருக்க வேண்டும். ஏன்னா கருணை இல்லாத உள்ளத்திலே இறைவன் வந்து அருள் செய்ய மாட்டான். இறைவன் எழுந்துள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளம் கருணை உடையதாக இருக்க வேண்டும், மலரை போல மென்மை உடையதாக இருக்க வேண்டும். அதனாலே மென்கமலம் என்று சொல்கிறார். என்னுடைய மனம் மென்மையாக கருணை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி அதுவும் பூத்தது என்று சொல்கிறார். பூத்தது என்று சொன்னால் இல்லாத விருப்பம். இப்பொழுது ஒரு மலர் எதுக்காக பூத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே பண்டுகள் வந்து அதை தேர்ந்தெடுத்து உண்ட மகிழ்ச்சி அடைவதற்கும் பார்ப்பவர்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்குமாக அந்த மலர் பூக்கிறது, அது விருப்பமாக பூக்கிறது. அதே போல ஆண்டவன் வந்து என்னுடைய உள்ளத்திலே இருந்து அருள்பாலிக்க வேண்டியதினாலே சந்திரமான் என்ன சொல்றார், என்னுடைய உள்ளம் கருணை இறங்கி நீ வந்து அமர்ந்து ஆட்சி செய்வதற்கு உரிய விருப்பத்தோடு நான் இருக்கிறேன் என்கிற கருத்தை இங்கே என்னுடைய உள்ளவாகிய வெண்கமலம் பூத்திருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக பொன்னொழி பொங்கியது, எங்கும் அருளொளி நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது இதை சொல்லிவிட்டு பெருமான் என்ன செய்கிறார், பெருமான் சம்போதமற்றவராக எல்லாவற்றையும் நிறைவேற்றே சமர்ப்பித்தவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வரி ஒரு சான்று. இப்பொழுது நாம் நினைக்கிறோம் வள்ளல் பெருமான் தன்னுடைய சிந்தனைக்கு எல்லாம் செய்தார் என்று நாம் அப்படித்தான் நாம் யோசனை பண்ணுவோம். ஆனால் உண்மையாக அப்படி அல்ல. வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவடியிலே ஒப்பு கொடுத்தவர். நாம் சரபத சுத்த சன்மார்க்க சத்திய சங்க விளக்கத்தை படிக்கின்ற போது அதிலே நமக்கு நன்றாக தெரிய வரும், தன்னிடத்திலே இருந்த மூவகை சுதந்திரங்களையும் வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே சர்வ சுதந்திரமாக கொடுத்து இறைவனுக்கே ஆட்பட்டார் என்பதை என்று சொல்லுகிறார். கல்பட்டையாவிற்கு வள்ளல் பெருமான் எழுதி கொடுத்த போதனாக வந்தவன் செய்கின்ற விண்ணப்பத்திலேயும் தன்னுடைய சுதந்திரத்தை முழுவதும் இறைவனிடத்திலே கொடுத்து விட்டதாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த வரி அதற்கு சான்று. தொழுது நிற்கின்றனன், இறைவனே நீ என்னுடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்து திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தினாலே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் உன்னை தொழுது நிற்கின்றேன், உன்னுடைய திருவடியே தொழுது இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ எனக்கு சொல்ல வேண்டும். செய்பனியெல்லாம் சொல்லுவது வேண்டும் வல்ல சார் குருவே என்று சொல்கிறார். இப்போ இது வள்ளல் பெருமானே தானே தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் செய்தாரா என்று சொன்னால் வள்ளல் பெருமானே என்ன சொல்கிறார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நானார் எனக்கு ஒரு ஞான உணர்வேது என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். எனவே இப்பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், இறைவனே நீ எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லப்பா என்று இறைவனிடத்திலே கேட்கின்றார். அடுத்ததாக இப்படி வள்ளல் பெருமான் கேட்கின்றார், அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய பெருமையை பேசுகிறார். முதலிலே இரண்டு மூன்று அடிகளிலே இறைவனை நேராக சிந்தித்தவனை தள்ளி எழுப்புவதாக அமைந்து அதற்கு பிறகு இறைவனுடைய பெருமையை நான்கு அடிகளிலே பேசுவதாகத்தான் இந்த எட்டு அடி பாடலும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அடுத்ததாக முழுதும் ஆனான்யன ஆகம வேத முறைகளெல்லாம் ஒழிகின்ற முன்னவனே, இந்த ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூலும் பசு நூல் என்று சொல்வார்கள், வேதத்தை பதி நூல் என்று சொல்வார்கள். இந்த ஆகமமும் வேதமும் தான் மெய்ஞானத்திற்கு ஒரு முதல் நூலாக விளங்குகின்றது. அதனால்தான் நீங்கள் எந்த அருளாளருடைய பாடல்களிலேயும் ஆகமம் வேதம் என்கின்ற வார்த்தை இருக்கு. அருப்பெருஞ்சோதி அகவலிலேயே கூட முதல் அறியிலேயே ஆரணமுடிமேல் ஆகமமுடிமே ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆகனின் தோங்கிய அருப்பெருஞ்சோதி என்று வருகிறது. முதல் அடித அது முதல் அடியிலேயே இது வருகிறது. எனவே அப்படி ஆகமம் என்று சொன்னால் அது பசு நூல், ஆரணம் என்று ஆகமம் ஆரணம் என்பதற்கு ஒரு உரநிலையிலே ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அது இங்கு நினைவு கூற வேண்டியது. அதாவது ஒருவன் ஆகம வழி செல்ல வேண்டும், அந்த ஆகம வழி சென்று அதற்கு பிறகு ஆரண்ய வழிக்கு அவன் போக வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் பசுநூல் ஆகமம் என்பது பசுநூல் என்று பசுநூல என்ன சொல்லப்பட்டிருக்கும், நீ என்னென்ன ஒழுக்க முறைகளில் இருக்க வேண்டும், நீ என்னென்ன உணவை சாப்பிட வேண்டும், இப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நியதிகளும் ஒழுக்கங்களும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறோம். அது எப்படி என்று சொன்னால் வள்ளல் பெருமான் அதுக்கு படி உதாரணமாக சொல்கிறார். இப்போது ஒரு 10 படி இருக்கிறது என்று வைத்தால் 10 படியில ஏறி 9வது படியிலிருந்து நாம் மேலே கால் வைத்தோம் என்று சொன்னால் 10வது படியும் நாம் அடைய வேண்டிய இலக்கும் ஒன்றாக இருக்கும். அதே போல சில வீதிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு வீதி வழியாக போய்கொண்டே இருப்பீர்கள், அந்த வீதியினுடைய ஒரு டேர்ன் ஒரு திருப்பத்தை நீங்கள் செய்தவுடனே அது இன்னொரு வீதியாக மாறிவிடும். உதாரணமாக ஏதோ ஒரு திருஞான சம்பந்தர் சாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், திருஞான சம்பந்தர் சாலை போய் முடிகிற இடத்திலே திருநாவுக்கரசர் சாலை தொடங்கிவிடும். அதே போல இந்த ஆகம வழியிலே நாம் போய்கொண்டே இருந்தால் அந்த ஒழுக்கத்தினுடைய நிறைவிலே இறைவனுடைய இலக்கணங்களை சொல்லக்கூடிய அந்த ஆரண வீதியிலே வள்ளல் பெருமானே பாடியிருக்கிறார்கள், ஆரண வீதி கடையும் ஆரண ஆகம வீதி கடையும் என்றெல்லாம் நம்முடைய திருவருட்பாவிலே பாடல்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஆகமமும் ஆரணமும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இறைவன் முழுதுமானான் என்று இந்த ஆகமமும் ஆரணமும் சொல்லுகின்றது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய பெருமையை சொல்ல முடியுமா, அது எழுத்திலே ஏட்டிலே சொல்ல முடியுமா என்று சொன்னால் அதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், அதை சொல்ல முடியாது. சரி, இப்பொழுது எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் ஓரளவுக்கு ஏகதேசமாக உயிர்கள் மீது அருளாளர்கள் கொண்ட கருணையினாலே எழுதியிருக்கின்றார்கள். அதனாலே அந்த இறைவனுடைய பெருமையை முழுக்க எந்த மொழியினாலும் சொல்ல முடியாது, எழுத முடியாது என்பதைத்தான் இங்கே எழுதுதல் அறிய சீர் என்று சொன்னால் பெருமை. இறைவனுடைய அருப்பெருஞ்சுவதி ஆண்டவனே, உன்னுடைய பெருமையை யாராலும் எழுத முடியாதப்பா, எழுத முடியாத அளவுக்கு பெருமையுடைய அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, பள்ளி நின்று எழுந்தருள்வாய் என்று சொல்லுகிறார். இப்போ நாம் இதை எப்படி சிந்தனை செய்யலாம் என்று சொன்னால் என்னுடைய இருதய கமலத்திலே வடல் பெருமானுடைய உட்கருத்து என்னுடைய இருதய கமலத்திலே நீ வந்து அமர வேண்டும் என்று நான் கருணையினாலே என்னுடைய மனத்தை வைத்து நான் கருணையினிடம் நீ உயிர்களுக்கு கருணை செய்து என்னுடைய மனத்தை சுத்தமாக வைத்திருக்கின்றேன், என்னுடைய சபையனது உள்ளம் என்று சொல்வதற்கிணங்க என்னுடைய உள்ளத்திலே அமர்ந்து மாயை மரங்களை நீக்கி எனக்கு திருவுருள் செய்யப்பா என்று இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே எழுந்தருள புரிந்து திருவுருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுவதாக இந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தத்துவ கருத்தும் அதே நேரத்திலே அந்த வெளிப்புறமான ஒரு மேலோட்டமான கருத்தும் இணைந்து சொல்லுகிறேன். உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் அந்த கேள்வி பதில் பகுதியிலே இதை நீங்கள் கேட்டு அதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த முதற் பாடலை அம்மையார் அவர்கள் பாடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாவுயிர்களும் இன்புற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தொழுது விடியாந்தத்தில் உள்ளதின் கமலம் பூத்தது பொன்மொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றன செய்படியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சகுருவே. முழுதுமானான் என்ன ஆகம வேத குறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அறிய சேலருட்பெருஜாதே என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது இந்த இரண்டாவது பாடலை சிந்திப்போம். அதற்கு முன்பு முதற் பாடலிலே பொழுது விடிந்தது, என்னுடைய உள்ளமாகிய இந்த தாமரை மலர் மறந்து இறைவனே நீ எழுந்தருள்வதற்கு இது சரியான நிலையிலே கருணை நிரம்பி இருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் இறைவனை தொழுது தான் செய்ய தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கின்றார் என்று கேட்க வேண்டி நிற்கின்றார். அதற்கு அடுத்ததாக இறைவன் முழுதுமாக எல்லாம் ஆனவனாக இருக்கின்றான் என்று ஆகமமும் வேதமும் சொல்லுகின்றன என்று சொல்லி இறைவனுடைய பெருமையை யாராலும் எழுத முடியாது அப்படிப்பட்ட பெரிய பெருமையை உடையவன் என்று இறைவனிடத்திலே அவனை புகழ்ந்து அப்படிப்பட்ட இறைவனே எனக்குள் எழுந்தருளை திருவுருள் செய்யப்பா, நீ பள்ளி எழுந்தருளப்பா என்று இறைவனை வேண்டுவதாக இந்த முதற் பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து இரண்டாவது பாடல், துர்க்குண மாயை போய் தொலைந்தது. இப்பொழுது நன்றாக நம் முன்பு சொன்னதை இங்கு நீங்கள் குறித்தி பார்க்கலாம். இப்போ வள்ளல் பெருமான் தத்துவார்த்தமாக சொல்லுகிறார், அக அனுபவமாக சொல்லுகிறார்கள், துர்குணமாகிய மாயை போய் தொலைந்தது. எனக்கு காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களாகிய குற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது எது என்று சொன்னால் அது மாயை. அந்த மாயை இருப்பதினால்தான், அந்த மாயை இருப்பதினால்தான் எனக்கு இந்த காம குரோத லோப மதமாச்சரியமாகிய குற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த குற்றங்களுக்கு ஆதார பொருளாக இருக்கக்கூடிய இந்த மாயை, இந்த தத்துவங்கள், மாயினால் ஏற்பட்டிருக்கிற தத்துவங்கள் எல்லாம் போய் தொலைந்தது. வளர்பெருமான் மிக சாதாரணமாக சொல்லுகிறார், நமக்கு கோபம் வந்தால் போய் தொலை என்று சொல்லுவோம் யாரையாவது, அதை போல சொல்லுகிறார் போய் தொலைந்தது, அதெல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து விட்டன. இப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால் ஞானம் தோன்றிட பொன்னொளி தோன்றிய என்று சொல்கிறார். ஞானமாகிய அந்த மெய்ஞானம் தோன்றுவது போல இந்த சூரியன் தோன்றினான் என்று சொல்லுகிறார். அந்த சூரியன் எங்கே தோன்றினான் என்று சொன்னால் அடுத்த வரியிலே சொல்கிறார், கதிர்தான் சிற்குண வரைமிசை உதயம் செய்தது. கதிர் என்பது சூரியன், சிற்குண வரை என்பது சித்து குணம், நல்ல குணம், அதாவது மெய்ஞான குணம். அந்த மெய்ஞான குணத்தை ஒரு மலையாக சொல்லுகிறார். இப்பொழுது சூரியன் எங்கே தோன்றும், மலைக்கு பின்னர் சூரியன் வரும் என்று நாம் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சின்னங்களிலே கூட பார்த்தால் மலை போட்டு அதுக்கு பின்னாடி சூரியன் எழுதியிருப்பார்கள். அந்த மலையின் பின்பு இருந்து சூரியன் வருவது என்பது ஒரு காட்சிக்கு நமக்கு அப்படி தெரியும். அதே போல இப்பொழுது இந்த ஞான சூரியன் இங்கிருந்து தோன்றுகிறான் என்று சொன்னால் நல்ல சிற்குணத்திலிருந்து சத்துவ குணத்திலிருந்து இந்த ஞானமாகிய சூரியன் தோன்றுகின்றான் என்று சொல்கிறார். அடுத்தது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் சித்திகள் அடிபடி செய்திட சூழ்ந்த என்று சொல்லுகிறார். இப்பொழுது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று பல வகையான சித்திகளை தன்னுடைய அற்பெருஞ்சோதி அகவலிலே வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். அந்த அற்பெருஞ்சோதி அகவலிலே வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அத்துணை சித்திகளுக்கும் சொந்தக்கார அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த சித்திகளை எல்லாம் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த சித்திகளை அடிபணி செய்திட சூழ்ந்து இருக்கின்றவர் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். நாம் அட்டகத்திலே கூட பார்க்கலாம், எல்லா சக்தி சத்தர்களும் அவர்களுக்கு ஏவல் செய்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். அதை போல எல்லா சித்திகளும் அந்த இறைவனை சூழ்ந்து அவனுக்கு பணி செய்வதாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே உதயம் செய்தது. மா சித்திகள் என்று சொன்னால் பெரிய சித்திகளான ஞான சித்தி முதலிய எல்லாம் இறைவனை அடிபணிந்து அவருக்கு தொண்டு செய்ய நிற்கின்றது, நின்று கொண்டிருக்கின்றது இறைவனே. இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறார், நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர். நல்ல குணத்தை உடைய, சத்துவ குண சீலத்தை உடைய, ஜீவகாருண்யத்தை உடைய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் உன்னை பார்ப்பதற்கு இங்கே எழுந்தருள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர். இப்பொழுது என்ன சொல்லுகிறார், தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். அவரெல்லாம் வந்து சும்மா நிற்கிறார்களா என்று சொன்னால் இல்லை, அவர்கள் எல்லாம் ஈடேறும் மார்க்கம் தோத்திரம் என்று வளல் பெருமான் சொல்லுகிறார். கலியுகத்திலே ஈடேறக்கூடிய மார்க்கம் தோத்திரம், இறைவனுடைய திருநாமம், இறைவன் மீது சொல்லப்படுகிற பாசுரங்களை பாடி இறைவனத்திலே அன்பு செய்வதுதான் இந்த கலியுகத்திலே நாம் கடை சேர்வதற்கு மார்க்கம் என்று வளர் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதாக செவிவழி செய்தி இருக்கின்றது. அதனாலே இங்கே கூட சன்மார்க்க சங்கத்தார்கள் யோகம் பண்ணினார்கள், தியானம் பண்ணினார்கள் என்று இல்லாமல் இங்கே என்ன வருகிறது என்று சொன்னால், நன்னினர் தோத்திரம் பண்ணினார், அவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை அறிய வேண்டும் என்று தோத்திரம் பண்ணி, தோத்திரம் என்றால் பாடல்கள், பாடல்களை புகழ்ந்து உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி, இற்குண வலித்த என் அற்பெருஞ்சோதி அம்மையே, எற்குணவு என்று சொன்னால் எனக்கு உணவு அளித்த என்று சொல்கிறார். வளல் பெருமானுடைய வாழ்க்கையிலே கூட பல முறை இறைவனே வளல் பெருமானுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. வளல் பெருமான் திருவொற்றியூரிலே சென்னையிலே இருக்கின்ற போது வடிவுடைய அம்மன் உணவு கொடுத்ததாகவும், மற்றொரு இடத்திலே ஒரு பிராமணருடைய வடிவத்திலே இறைவன் வந்து லட்டு கொடுத்து வளல் பெருமானுடைய பசி ஆற்றியதாகவும் வரலாறுகள் பேசுகின்றன. எனவே வளல் பெருமானே கூட சொல்லுகின்றார்கள், அன்றொரு நாள் நம் பசி கண்டு அன்றோ தெரியாது நன்றியளவில் சோழலித்த நற்றாய்கான் என்று சொல்லுகிறார். நான் பசியோடு படுத்திருந்தேன், என்னுடைய பசியை தாங்க முடியாமல் எனக்கு இரவு என்று கூட பாராமல் வந்து எனக்கு சோறு கொடுத்த இறைவனே என்று பாடுகிறார். அந்த வகையிலே இங்கேயும் எனக்கு உணவு அளித்த அருத்தும் ஜோதி என் அம்மையே, உணவு கொடுப்பது யார், தாய் என்பதனாலே இங்கே அருப்பெருஞ்சோதியை அம்மை என்று சொல்லி பள்ளி எழுந்தருள்வாயே, நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாய், என்னுடைய உள்ள தாமரையின் மீது எழுந்தருள்வாய். ஏன் எழுந்தருள வேண்டும், மாயை போய் தொலைந்தது அதனாலே நீ எழுந்தருள வேண்டும், ஞானம் தோன்றிட நீ எழுந்தருள வேண்டும், மெய்ஞானமாகிய அந்த குணத்தின் பின்பு ஞானம் தோன்றுகின்றது அதனாலே நீ எழுந்தருள வேண்டும், சித்திகள் எல்லாம் அடிபணி செய்வதற்கு உனக்கு காத்து கொண்டிருக்கின்றன அதனாலே நீ எழுந்தருள வேண்டும், நற்குண சன்மார்க்க சங்கத்தார்கள் எல்லாம் உன்னை துதித்து மரணமெல்லாம் திருவாழ்வு வேண்டும் என்று அதை வேண்ட உன்னை தோத்திரம் பண்ணுகிறார்கள், அது அவர்களுக்கு அருள் புரிய நீ எழுந்தருள வேண்டும் என்றெல்லாம் வளல் பெருமான் இறைவனை சொல்லி தன் உள்ளத்திலே அரியார்களுக்கு அருள் செய்யவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எழுந்தருள இங்கே வள்ளல் பெருமான் வழிபடுகின்றார். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
மாயை போய் தொலைந்தது ஞானம் பொன்னொழி தோற்றிய கதிர்தான் உதயம் செய்தது மாசித்திகள் நகைப்பணி செய்திட சூழ்க நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் தன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கிறார் பள்ளி எழுந்தருள்வாயே பள்ளி எழுந்தருள்வாயே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தது மூன்றாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம். மேற்சொன்ன பாடலுடைய கருத்து நாம் அந்த நிறைவிலேயே சொல்லி இருக்கிறோம், இன்னென்ன காரணங்களுக்காக நீ எழுந்தருள வேண்டும் என்றெல்லாம் அடியார்கள் வந்திருக்கின்றார்கள், என்னுடைய மனத்திலே ஞானம் தோன்றி இருக்கின்றது, மாயை போய் தொலைந்தது என்றெல்லாம் சொல்லி எனக்கு உணவளித்த தாயே அருட்பெருஞ்சோதி அம்மையே எழுந்தருள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பாடினார் இரண்டாவது பாடலிலே. இப்பொழுது மூன்றாவது பாடலிலே நிலம் தெளிந்தது என்று சொன்னால், இப்பொழுது இருட்டிலே நில உலகம், அதாவது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும், ஒளி இல்லாமல் இருக்கும், அதனாலே தெளிவு இருக்காது. சூரியன் வந்தால் தெளிவு, அதை சொல்கிறார், அதாவது அந்த இருட்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கியது. நமக்கு காலையிலே பகலிலே பார்த்தால் உடனே நாம் ஒரு விளக்கு போட்டது போல வெளிச்சம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உதயம் தோன்றும். ஞானமும் அப்படித்தான், ஆன்மாக்களுக்கு ஞானமும் உடனே உடனே தோன்றுமா என்று சொன்னால் உடனே தோன்றாது. பிறப்பாக ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிலும் அந்த ஆன்மாக்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து அந்த மெய்ஞான பக்குவம் உண்டாகும். இப்பொழுது நாம் எல்லாம் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றோம் என்பது அவர்களுடைய உள்ளத்திற்கு தெரியும். ஆனால் நாம் ஒரு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம் குறைந்தபட்சம். இந்த விருப்பம் உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு, இந்த புலால் மறுப்பதற்கு, காருண்யம் அடைவதற்கு நாம் எத்துணை பிறப்புகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அதை இறைவன் தான் அதை அறிவான். அதனாலே எப்படி இந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புலர்ந்து அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறதோ அதை போல இந்த ஞானமும் தோன்றுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நீடொளி தோன்றிற்று சுவர்ணம் என்று சொன்னால் சூரியனுடைய கதிர் தான் சுவர்ணம் என்று சொல்லுவார்கள். அந்த சுவர்ணத்தினுடைய நீடொளி, சூரிய கதிர் சூரியனிலிருந்து வருகிற போது நல்ல நீண்டதாக அந்த ஒளி வரும், அப்படி நீடொளி தோன்றிற்று என்று சொல்லுகிறார். இப்பொழுது இரவு போனது, சூரியனுடைய கதிர்கள் நல்ல நீளமான கதிர்கள் வந்திருக்கின்றன என்று இதை புறத்திலே வைத்துக் கொள்ளலாம். அகத்திலே எப்படி சொல்லலாம், மாயை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் தோன்றி அருட்கதிரவன் அருள் கதிர் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக கோடு ஒளிக்கின்றது. இறைவனை பலி எழுப்புவதற்கு காலையில் என்ன சொல்லுவார்கள், கோடு என்று சொன்னால் இந்த வளைவாக இருக்கும், அந்த காலத்திலே வாயிலே வச்சு ஊதுவார்கள், அதற்கு பேரே கோடு என்றுதான் பெயர். அதிலே ஒரு பாப்பா என்று சத்தம் வரும், நல்ல அந்த காலத்திலே ஒரு அதே கோடு என்று சொல்லுவார்கள். பானம் என்று சொல்லுவார்கள், சாதாரண வருஷத்தில் பானம் ஊதி கொண்டு போகிறார்கள் என்று ஒரு கொம்பு என்று கூட சொல்லுவார்கள், கொம்பு ஊதி கொண்டு போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கோடு ஒலிக்கின்றது, அப்படிப்பட்ட அந்த சத்தங்கள் ஒலிக்கின்றது என்று சொல்லுகிறார். இங்கே இந்த கோடு என்பதற்கு அகத்தே என்ன பொருள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் நாதமாகிய அந்த சத்தம் ஒலிக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். இது அகப்பொருள். அதற்கு அடுத்ததாக அலர்ந்தது தாமரை. அலர்ந்தது தாமரை என்று சொன்னால் தாமரை மலர்ந்திருக்கிறது, புறத்திலே தாமரை மலர்ந்திருக்கிறது, அகத்திலே உள்ளமாகிய தாமரை கருணையினாலே மலர்ந்து இறைவனுடைய வரவுக்காக காத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இது அகப்பொருள். அடுத்ததாக ஆணவ இருள் போய் அழிந்தது என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஆணவ இருள் போய் அழிந்தது என்று சொல்லுகிறார். ஆணவம் என்பது உயிர்கள் பிறப்புக்கு வருவதற்கு முன்பே ஏற்பட்ட ஒரு பெரிய குற்றம். அந்த ஆணவம் இதுவரையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமய மதங்களிலே அழிந்தது என்கின்ற வார்த்தை இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டியது, ஆணவம் அழிந்தது என்று எந்த சமயமும் சொல்லாது. ஆணவம் மட்டுப்பட்டிருக்கும், ஆணவம் அடங்கி இருக்கும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆணவம் அது அதற்காகத்தான், ஆணவம் கொஞ்சம் தலை தூக்கினாலும் இறைவனுடைய திருவருளாலே அது மட்டுப்பட்டிருக்கும் என்றுதான் சொல்லுவார்களே தவிர அந்த ஆணவம் முழுமையாக நீங்கி போகும் என்கின்ற வழக்கம் சமயத்திலே கிடையாது. அதனாலே ஆணவம் அடக்கமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அதனால்தான் ஆன்மாக்களிலே வகை பிரிக்கின்ற போது கூட விஞ்ஞானகலர் ஆணவம் உள்ளவர்கள் விஞ்ஞானகலராக இருக்கின்றார்கள். எனவே சமய வழக்கத்திலே ஆணவம் அழிந்தது என்கின்ற வழக்கம் இல்லை. ஆனால் சன்மார்க்க உலகத்தில் வள்ளற் பெருமான் வகுத்து கொடுத்த அந்த சன்மார்க்க நெறியில் ஆணவ அழிவு என்பது சாத்தியம். அதனால்தான் அதை உணர்த்துவதற்காகத்தான் வள்ளற் பெருமான் ஆணவ இருள் போய் அழிந்தது என்று சொல்லுகிறார். அந்த ஆணவ இருளை அழிக்க முடியும். எப்படி அழிக்க முடியும் என்று சொன்னால், ஜீவகாருண்யத்தாலும் இறைவனுடைய திருவருளாலும் சன்மார்க்க ஒழுக்கங்களினாலும் முயற்சியினாலும் பயிற்சியினாலும் ஆணவத்தை அழிக்கவும் முடியும். நாம் இறைவனோடு ஒன்றி தானேன் என்று அரையப்பாமுற செய்த வள்ளல் பெருமான் சொல்லுவது போல இறைவனும் தானும் ஒன்றாக முடியும் என்கின்ற அந்த கருத்து இங்க நாம் நாம் முக்கியமாக நாம் இங்கே அறிந்து கொள்ளத்தக்கது. ஆக இப்பொழுது ஆணவமாகிய இருள் அழிந்து விட்டது, கழிந்தது மாயை என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆணவத்தை அழிந்தது என்று சொன்ன வள்ளலார் மாயையை கழிந்தது என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், மாயை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருளா என்று சொன்னால் இல்லை. ஏன் என்று சொன்னால், சாஸ்திரப்படியே மாயை என்பது நமக்கு ஒளிப்பொருளாக நமக்கு உதவி செய்கிறது. உதாரணமாக ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ளலாம். நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்கூட்டராக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் என்ன செய்கிறோம், அலுவலகத்துக்கு போக வேண்டும், ஒரு ஸ்கூட்டர்ல ஏறி உட்காருகிறோம், வண்டியை திருவுகிறோம், வண்டியை ஓட்டிக்கொண்டு அலுவலகத்துக்கு போகிறோம். அலுவலகத்துக்கு உள்ளே போகிற போது என்ன செய்கிறோம், வண்டியை வெளியே நிறுத்தி விட்டு பூட்டு போட்டு பூட்டி அந்த சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறோம். அப்பொழுது இந்த மாயை என்பது அப்படி, இந்த மாயை என்பது அதை அந்த காலத்திலே பழைய காலத்திலே அதற்கு செருப்பை உதாரணமாக சொல்லுவார்கள். செருப்பை வீட்டுக்குள்ளே போட்டு கொண்டு வர மாட்டோம், கோயிலுக்குள்ளே போட்டு கொண்டு வர மாட்டோம், தேவைப்படுகிற போது போட்டுக் கொள்வோம். அதை போல இந்த ஆன்மா பக்குவம் அடைவதற்கு, இந்த ஆன்மாவிற்கு உடம்பு தேவை, மனம் தேவை, புத்தி தேவை, இந்திரியகரணங்கள் தேவை, இந்த நாம் சுற்றிருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் தேவை, இதெல்லாம் மாயினாலே உண்டானது. ஆனால் அதையே வைத்துக் கொண்டிருக்கலாமா? இப்ப நாம் எனக்குதான் சொந்தமானது இந்த வண்டி என்று சொல்லி இந்த வண்டியை நாம் அலுவலகத்துக்கு உள்ளே நாம் வேலை செய்கிற இடத்திற்கு கொண்டு போக முடியாது, அதை எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்த வேண்டும். அதை போல இந்த ஆணவ இருட்டை நீக்குவதற்கு மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள். ஆனால் அந்த மாயையிலே நாம் இருந்து விட்டால், நான் வண்டியிலே உட்கார்ந்து கொள்வேன், நான் அலுவலகத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னால் நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். அதை போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மாயையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மெய்ஞானத்தை அடைவதற்காக பயன்படுத்த வேண்டும். மெய்ஞானத்தை அடைவதற்கு பயன்படுத்தும் போது இந்த கருவியை இங்கே விட்டுவிட்டு அந்த மெய்ஞானத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே, அதனால்தான் வள்ளல் பெருமான் அழகாக வார்த்தைப்படுகிறார், மாயை கழிந்தது மாயை மாலிரவு என்று சொன்னார். அதை கழித்து விட்டு வந்துவிட வேண்டும். அலுவலகத்துக்கு உள் போகிற போது வண்டியை நிறுத்தி விட்டு உள்ளே போயிட வேண்டும், அவ்வளவுதான் வண்டிக்கு வேலை. அதை போல நம்ம தனுக்கரண புவனபோகங்களை நமக்கு கொடுத்த இந்த மாயினாலே உண்டாகி இந்த தனுக்கரண புவனபோகங்களை எல்லாம் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு பயன்படுத்தி அந்த இறைவனுடைய திருவடியை பெறுகின்ற காலத்தில் இதையெல்லாம் கழித்து விட்டு போக வேண்டும் என்கின்ற உட்கருத்தை வைத்துத்தான் வள்ளல் பெருமான் ஆணவத்தை அழிந்தது என்றும் மாயை கழிந்தது என்றும் சொல்லுகிறார். இது சுத்த சன்மார்க்கத்தில் சாத்தியம் என்பது இங்கே நாம் நிச்சயமாக யோசனை செய்ய வேண்டியது, இதை உணர்ந்து பார்க்க வேண்டியது. இப்போது இரவு புலர்ந்தது, அந்த மாயை கழிந்தது, மாயை மால் இரவு, அந்த இரவு புலர்ந்தது, அந்த இரவு போய்விட்டது, காலை வேலை புலர்ந்து விட்டது. இப்பொழுது இங்கே என்ன செய்கிறார்கள், தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார். தொண்டர் என்று சொன்னால் இங்கே நம் போன்ற அன்பர்கள், அண்டர் என்று சொன்னால் வானவர்கள். இங்கே ஒரு செய்தியை நான் சொல்வதற்கு விழைகின்றேன். இது சட்டையப்பையா அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. இங்கே இதை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், வடலூரிலே ஒரு சாது இருந்தார். அந்த சாது ஒரு மரத்திலே உட்கார்ந்து இருப்பார். அவர் வடலூரிலே உடலூரிலே செருப்பு போட மாட்டார், மலர்ந்திரம் பிரிக்க மாட்டார், மேலே ஒரு சாதாரண உடை உடுத்தி கொண்டு அங்கே அமர்ந்திருப்பார். அவர் ஒரு இடத்தில் இருப்பார், அவர் தனக்கு தானே ஏதோ பேசிக் கொண்டு இருப்பார். இப்ப ஒரு முறை சட்டையாவும் அன்பர்களும் போய் அந்த சாதுக்களிடத்திலே, ஐயா நீங்கள் அவர்கள் சாதுக்களிடத்திலே பழகக்கூடியவர்கள், அவர்களை ஆதரித்தவர்களுக்கு உணவு உடை முறைகளை கொடுத்து அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஜீவகாரண்ய சித்தம் உள்ளவர்கள், அவர்கள் போய் கேட்கின்றார்கள், ஐயா நீங்கள் எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், நான் எனக்குத்தானே பேசிக் கொள்ளவில்லை என்று சொன்னாராம். அப்பொழுது யாரிடத்திலே பேசுகிறீர்கள் என்று சொன்னால், இங்கே அருவ வடிவமாக இங்கே தேவர்கள் இங்கே இங்கே உறவுகின்றார்கள், இங்கே இருக்கக்கூடிய அர்த்தஞ்சோதி ஆண்டவனை வெளிப்படுவதற்கு அந்த தேவர்கள் அருவ வடிவமாக வருகிறார்கள், சத்திசத்தர்கள் அருவ வடிவமாக வருகிறார்கள், அவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவர் சொல்லுவாராம். அதை போல இந்த வடலூர் என்பதும் சத்திய ஞான சபை என்பதும் வள்ளல் பெருமான் அமைத்திருக்கக்கூடிய இந்த அருப்பெருஞ்சோதி என்பதும் ஒரு சாதாரண பொருளா என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் காரணமாகிய மூல கடவுளே அருப்பெருஞ்சோதி, அது எழுந்தருளிருக்கக்கூடிய இடமே சத்திய ஞான சபை வடலூர். எனவே அருப்பெருஞ்சோதி ஆண்டவனை இந்த அன்பர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் வானவர்களும் வழிபடுகிறார்கள் என்கின்ற கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதில் ஒரு உதாரணத்துக்காக அந்த செய்தியை ஐயா அவர்கள் சொன்ன செய்தியை நான் இங்கே சொன்னேன். இப்போ என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுகிறார்கள், அந்த அன்பர்களும் மாணவர்களும் சும்மா நிற்கவில்லை, அவர்கள் தோத்திரம் பண்ணுகிறார்கள். எப்படி தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், சிவசிவ போற்றி என்று தோத்திரம் பண்ணுகிறார்கள். இங்கே சிவ என்று சொன்னால் அது ஒரு சமய கடவுளுக்குள்ள பெயர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிவம் என்பதற்கு பொருள் அனாதியானது, அனாதி ஆனது என்று சொன்னால் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருளாக இருப்பது, மலம் இல்லாதது, மனிதர்களைப் போல ஆணவ கர்மமாயங்களே குற்றங்களை தன்னகத்தே கொண்டு இல்லாமல் சுத்தமாக இருப்பது, இந்த இரண்டு தகுதிகளும் உள்ள பெரிய அந்த பரம்பொருளே சிவம் என்று பெயர். எனவே அந்த இறைவனை சிவ சிவ போற்றி என்று அந்த அன்பர்கள் எல்லாம் புகழ்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். இளங்குரு அளித்த, இங்கே வள்ளல் பெருமானுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் உரு அளித்தான். உரு என்பது வடிவம், இளங்கு உரு என்று சொன்னால் இளங்குகின்ற வடிவத்தை எனக்கு அளித்த. இப்ப வள்ளல் பெருமானுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்று சொன்னால், முத்தேக சித்தியை கொடுத்தார். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்கின்ற மூன்று தேகத்தையும் எனக்கு அளித்த அருப்பெருஞ்சோதியே, என்னுடைய குருவே, பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
நீலம் தெளிந்தது கணம் அருங்கின சுவன நீட்டொழி தோன்றிற்று, நீலம் தெளிந்தது கணம் அருங்கின சுவன நீட்டொழி தோன்றிற்று, கோடொலி அலந்தது தாமரை ஆடவையருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாலிரவு, உலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கூடியே போற்றியோ சிவ சிவ போற்றி என்கிற இளங்குரு அளித்தையில் அருப்பெரும் ஜோதியின் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே, என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் நான்காவது திருப்பாடலை சிந்திக்கலாம். இதுவரைக்கும் இந்த மூன்று திருப்பாடல்களையும் கொஞ்சம் விளக்கமாக சிந்தித்தோம். இதே அடிப்படை கருத்தில் தான் வள்ளல் பெருமான் இந்த பதிகம் முழுக்க பாடியிருக்கிறார். எந்த திருவுட்பாவிலே நீங்கள் எந்த பதிகத்தை எடுத்தாலும் ஒரு பதிகத்திற்கென்று ஒரு அடிப்படை கருத்து இருக்கும், அந்த மூல கருத்திலே பாடல்கள் வேறு வேறு விதமாக இருக்கும். அதை போல இந்த மூன்று பாடல்களிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அடிப்படை கருத்து எல்லா பாடல்களிலேயும் விரவி வருகின்றன. அந்த வகையிலே இப்பொழுது நாலாவது பாடல், கல்லாய மனங்களும் கரைய பொன்வழிதான் கண்டது. கல் போன்ற கிறக்க உணர்வு இல்லாத அந்த உள்ளங்களும் கரையும்படியாக அருளாகிய பொன்வழி தோன்றியது, அருளாகிய கதிரவன் தோன்றியது. கங்குளம் விண்டது, மாயையாகிய இரவும் நீங்கியது. விண்டது என் கங்குள் என்று சொன்னால் இரவு, விண்டது என்று சொன்னால் நீங்கியது என்று அர்த்தம், நீங்கியது. சரி, இப்பொழுது இந்த மாயையாகி இரவு நீங்கியது, கல்லாய மனங்களும் கல் போன்ற மனங்களும் கரைய இறைவனுடைய திருவருள் ஒளி எங்கும் தோன்றி இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக என்ன என்று சொன்னால் தொண்டர்கள் பல்லாரும் எய்தினர். அதாவது வல்லது பெருமான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், தொண்டர்கள் பல்லாரும் எய்தினர் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் தொண்டர்களுக்கு எண்ணிக்கை இல்லை. தொண்டர்கள் பல்லாரும் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஜாதியினராகவும் இருக்கலாம், எந்த மதத்தினராகவும் இருக்கலாம், எந்த இனத்தினராகவும் இருக்கலாம், எந்த நாட்டினராகவும் இருக்கலாம். அதனாலே வள்ளல் பெருமான் பொதுவான வார்த்தை சொல்கிறார், தொண்டர்கள் பல்லாரும் எய்தினர். எல்லா தொண்டர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார், அவர்கள் வந்து சும்மா இருக்கிறார்களா என்று என்ன செய்கிறார், பாடி நின்றாடி பரவுகின்றார் அங்கு விரவுகின்றாராய். இப்பொழுது நீங்கள் இந்த பாடலிலே பார்த்தால் எல்லா பாடல்களிலேயும் வள்ளல் பெருமான் ஸ்தோத்திரத்தை ஒரு முக்கியமான சாதனமாக சொல்லுகிறார். இங்கே வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை அடைவதற்கு சாதனம் சொல்லுகிறார். ஒன்று பாடி நிற்றல், இறைவனை துதித்து நிற்றல். அதற்கடுத்ததாக அந்த இறைவனுடைய திருவருளை பெற்றதினாலே ஆடி நிற்றல். அதற்கு அந்த இறைவனுடைய திருவருளை பெற்ற அந்த பரவசத்தினாலே இறைவனை புகழ்ந்து பரவுதல். அந்த இறைவனை புகழ்ந்து பரவினதினாலே அந்த அருளை பெற்றதினாலே அவர் மீது மேலும் அன்பு செலுத்துதல் ஆகிய இந்த நான்கு அறிகளை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். முதலிலே பாடினார், அதற்கடுத்ததாக இறைவனுடைய திருவருள் பெற்றதினாலே அன்பர்கள் ஆடினார். அந்த ஆடி அந்த மகிழ்ச்சியினாலே அந்த இறைவனுடைய பெருமையை சொல்லி பரவுகிறார்கள். அந்த திருவுருளை பெற்றுக்கொண்டதினாலே அவர்கள் மீது அன்பு செலுத்தி இறைவன் மீது அன்பு செலுத்தி விரவுகின்றார்கள். விரவுகின்றார்கள் என்று சொன்னால் இறைவனை தொடர்ந்து அன்பு செலுத்துகிறார்கள் என்று அர்த்தம். எனவே நாம் தூத்திரம் செய்ய வேண்டும். அந்த தூத்திரத்தினாலே திருவுருளை நாம் பெறுகின்ற காலத்திலே நமக்கு மெய்யான இன்பத்தினாலே ஆட்டம் ஏற்படும். அப்படி ஆட்டம் ஏற்படுகிற போது இறைவனை புகழ்வதற்கு வார்த்தை இல்லாமல் நாம் புகழ்வோம். அப்படி புகழ்ந்து எழுதப்படுகிறதான் இந்த திருவருப்பா. இன்னும் வள்ளல் பெருமான் இறைவனை புகழ்ந்து எழுதியிருக்கக்கூடிய பல பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஓரளவுக்கு கிடைத்திருக்கின்ற பாடல்களை நாம் இங்கே பயன்படுத்தி இங்கே பார்க்கிறோம். இந்த பாடல்களையே நம்மால் படிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மிக உயர்ந்த தரத்திலே இந்த பாடல்கள் இருக்கின்றன. இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து வள்ளல் பெருமான் பரவி பேசுகின்றார். எனவே அந்த கருத்தை தான் இங்கே அன்பு பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாரா என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இதெல்லாம் இருக்கிறது. எனவே அழுத்திருந்தோதி அப்பனே, அது மட்டுமா, நல்லார் நல்லவர்கள் மெய்ஞானிகள் மெய்ஞானத்தை உணர்ந்த புண்ணிய சீலர்கள் யோகிகள் பிறரும் நன்னினர். வள்ளல் பெருமான் இங்கே அழகாக ஒரு வார்த்தை போட்டார், நல்லார் மெய்ஞானிகள் யோகிகள் இவர்கள் மட்டும்தான் இறைவனை வழிபடத்தக்கவர்களா என்று சொன்னால் அப்படி அல்ல, எல்லோரும் இறைவனை வழிபடத்தக்கவர்கள் என்பதனாலே பிறரும் என்று ஒரு வார்த்தையை போட்டு விட்டார். எக்ஸெட்ரா என்று நாம் சொல்லுவது போல இங்கே இலக்கிய நயமா பிறரும் என்று போட்டு விட்டார். பிறரும் என்று சொன்னால் வள்ளல் பெருமான் என்ன, அவருடைய பாடல்கள் சின்ன பாடல்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த இலக்கணமும் அவருடைய அந்த இலக்கியமும் அவருடைய அந்த சொல்லாற்றலுக்கும் ஒரு அளவே சொல்ல முடியாது. அப்படி வியக்கத்தக்கது. அதற்கு இது ஒரு உதாரணம். இவர்கள் மட்டும்தான் வழிபடுவார்களா என்று சொன்னால் இல்லை. பிறரும் என்றால் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், நன்னீர் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அல்லார்கள் மெய்ஞானிகள் இவர்கள் அல்லாதவர்களும் சரியகிரியுடைய மார்க்கத்தில் இருக்கின்றவர்களும் வந்திருக்கின்றார்கள். சாதாரணமானவர்களும் வந்திருக்கின்றார்கள். சூழ்ந்தனர், உன்னை சூழ்ந்து நிற்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதியன் அப்பனே, புண்ணிய நிதியே, எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி தெய்வமே, பள்ளி எழுந்தருள்வாயே. கல்லாய மனங்களும் கரையும்படியாக ஞானமாகிய பொன்னொழி தோன்றியது, மாயை நீங்கி போனது. அந்த மாயை நீங்கி போனதினாலே தொண்டர்கள் பல்லாரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உன்மீது பாடி உன்னுடைய திருவருளை பெற்று ஆடி உன்னை பரவி அன்பு உறவுகின்றார்கள். அது மட்டுமா, நல்லார்கள் வந்திருக்கின்றார்கள், மெய்ஞானிகள் வந்திருக்கின்றார்கள், யோகிகள் வந்திருக்கின்றார்கள், பிறரும் வந்திருக்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதியன் அப்பனே, நீ பள்ளி விழுந்தருளி அவர்களுக்கெல்லாம் திருவருள் செய்யப்பா. என்னுடைய உள்ளத்திலிருந்து எனக்கு எழுந்தருளி எனக்கும் திருவருள் செய்யப்பா என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே கேட்கின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
எல்லாய மன்னர்களும் தரைய பொன்மொழிதான் கண்டது தங்குலும் விண்டது தொண்ட பல்லாரும் எண்ணாடி பரவு என்றார் அன்பு விரவுகின்றார்கள் யோகிகள் பிறரும் நன்னித சூழ்ந்தன புண்ணிய நீதியெல்லாம் செய்வல்ல என் அருட்பெரும் ஜாதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே.
நன்றி. இப்பொழுது நாம் ஐந்தாவது திருப்பாடலை கேட்கலாம். இந்த பாடலையும் புன்மாலை இரவெல்லாம் தொடர்ந்தது. புன்மாலை என்று சொன்னால் இருள் நிறைந்த மயக்கத்தை தருகின்ற அந்த மாலையாகிய அந்த இரவு, இரவு பொழுது நீங்கியது. புன்மாலை இரவெல்லாம் இரவெல்லாம் நீங்கியது புலர்ந்தது. ஞான பொறுப்பின் மேல் பொற்கதில் பொறிந்தது. இங்கே ஞான பொறுப்பு என்று சொன்னால் நாம் முன்பே சொன்னது பொறுப்பு என்று சொன்னால் மலை என்று பொருள். ஞான பொறுப்பின் மேற்பொற்கதில் புரிந்தது. ஞானம் இருக்கும் இடத்தில்தான் திருவருள் காரியப்படும். அதனாலே ஞானமாகிய மலையின் மீது அருளாகிய கதிர்கள் வந்து சேர்ந்தன என்று வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். இந்த காலை வேளையிலே இரவு மாயையாக போய்விட்டது. ஞானமாகிய மலையின் மீது அருளாகிய கதிரவன் உதயம் செய்து விட்டான். அது மட்டுமா, அடுத்ததாக என்ன சொல்கிறார், உழவோர் புன்மாலை தொடுத்தனர். அவளும் தெரிந்த பல வகையான புலவர் பெருமக்களும் உன்னுடைய திருவடியை தொழுது பல வகையான சோத்திர பாடல்களை பாடுகின்றார்கள். உழவோர் சொன்மாலை, சொல் மாலை என்று சொன்னால் பாமாலை தோத்திரம் என்று பொருள். இந்த பாடலிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சோத்திரத்தை வள்ளல் பெருமான் சொன்மாலை தொடுத்தனர், துதித்து நிற்கின்றார். அவர்கள் சொன்மாலை தொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இறைவனை துதி செய்தும் நிற்கின்றார்கள். அவர்கள் சுத்தசன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார். சுத்த சன்மார்க்கத்தை அனுபவிக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்து பெரியோர்கள் எல்லாம் மண்மாலை மாலை என்று சொன்னால் வரிசை வரிசையாக என்று அர்த்தம், சாறை சாறையாக என்று அர்த்தம். அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்படி வடலூரிலே தைப்பூச விழாவை காண்பதற்கு வருகிறார்களோ, கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறதோ, அதை போல சன்மார்க்க அன்பர்கள் உன்னை கண்டு உன்னுடைய திருவருளை அடைய வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வந்து சூழ்கின்றனர், உன்னை சூழ்ந்து நிற்கின்றார்கள். வானவர் நெருங்கினர். இவர்கள் மட்டுமா, அண்டாண்ட கோடிகளிலே வாழக்கூடிய தேவாதி தேவர்களும் வருகிறார்கள். வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார். அவர்கள் அருட்பெருஞ்சோதி வாழி வாழி என்று கோஷமிட்டு உன்னை துதிக்கின்றார்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் இறைவனை துயில் எழுப்புகிறார். இதிலே ஒரு மிக முக்கியமான வரி, இந்த திருவுருப்பா முழுவதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு வள்ளல் பெருமானுடைய வார்த்தையே சான்றாக இந்த வார்த்தை வருகிறது. என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார். என் மாலை என்று சொன்னால் வள்ளல் பெருமான் இறைவனுக்கு தொடுத்த மாலைகள் பூமாலைகள் அல்ல, அவைகள் எல்லாம் பாமாலைகள், அவைகள் எல்லாம் தோத்திரங்கள், அவைகள் எல்லாம் திருவுருப்பா என்கின்ற ஞான பாடல்கள். இந்த பாடல்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று வள்ளல் பெருமானே அவருடைய வாயாலே சொல்கின்றார். இது ஒரு முக்கியமான இடம், நாம் சிந்திக்க வேண்டியது. எனவே இரவு போனது, மாயையாகி இரவு நீங்கியது, ஞானமாகிய மலையின் மீது அருளாகிய பொற்கதிர் தோன்றி இருக்கின்றன. புலவர்கள் எல்லாம் உன்னை துணித்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சுத்த சன்மார்க்க சங்கத்தார்கள் எல்லாம் உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக மாதவரம் வந்து வாழி என்று சொல்லுகின்றார்கள். என் அப்பனே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, என் பாடல்களையும் ஏற்றுக்கொண்ட இறைவனே, என்னுடைய பதியே, எனக்கு இறைவனே நீ பள்ளி எழுந்து அருள்வாய், எனக்கு இருதய கமலத்திலே பள்ளி எழுந்தருள்வாய், அடியார்களுக்கு அருள் செய்யும் பள்ளி எழுந்தருள்வாய் என்று வளர்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை எழுந்தருள வேண்டுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
உன்மாலையிரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேற்கொற்றது பொழுந்தது தூர போல் சொன்மாலை தோன்றத்தன மன்மாலை மாலையாய் வந்து சோயில்லார் மாணவன் நெருங்கின வாழி என்கின்றார் என் மாலை அழிந்த
நன்றி. இப்பொழுது நாம் ஐந்தாவது திருப்பாடலை இப்பொழுது சிந்தித்தோம். இப்பொழுது ஆறாவது திருப்பாடலை நாம் சிந்திக்கலாம். ஆறாவது திருப்பாடலில் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இதை நாம் மிகவும் கவனம் செலுத்தி உணர வேண்டிய ஒரு கருத்து. இதிலே வள்ளல் பெருமான் முதல் அடியிலே சொல்கிறார், ஒருமையில் உலகதா ஒன்றுக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் என்று சொல்கிறார். அதாவது சின்னங்கள் என்று சொன்னால், நாம் இப்பொழுது முதலிலே சிந்தித்தது போல சின்னங்கள் என்று சொன்னால் கொம்பு வாசிக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள். சங்கம் என்று சொன்னால், இங்கே சங்கம் என்று சொன்னால் சங்கு என்று பொருள். சங்கை சங்கம் என்று சொல்வது வழக்கம். சங்கம் என்று சொன்னால் எல்லோரும் சங்கமிக்கின்ற இடத்திற்கு சங்கம் என்று பெயர், சங்குக்கும் சங்கம் என்று பெயர். எனவே அப்படி இந்த சின்னங்களும் இந்த சங்கம் எங்கு ஊதுகின்றன என்று சொன்னால், ஒருமையில் உலகதாம் ஒக்க ஆன்மேய ஒருமைப்பாட்டு உரிமையினாலே அந்த உரிமையை கடைபிடித்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து எல்லா உலகமும் எல்லா உலகங்களும் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் ஓடுக பேரின்ப சித்தியை அடைக என்று அந்த சின்னங்கள் எல்லாம் ஊடுகின்றன என்று சொல்ற. உண்மையிலேயே சின்னங்களை ஊடுமா என்று சொன்னால் நிச்சயம் ஊதாது. அதற்கு ஒரு ஒளி இருக்கனே தவிர அது ஊட்டார். அப்பொழுது இந்த சின்னங்கள் எது என்று சொன்னால், இந்த சின்னங்கள் எல்லாம் நாம் நம்முடைய அக அனுபவத்திலே நாம் காண வேண்டியவை. இந்த நாதம் முதலிய அனுபவங்களை நாம் அறிந்து அடைகின்ற மாத்திரத்தில் நம்முடைய எண்ணம் ஆந்தனைய ஒருமைப்பாட்டு அளவிலே விரிந்து இன்ன ஊர் இன்ன தேசம் இன்ன உலகம் இன்ன நாடு இன்ன அன்னம் இன்ன பேரண்டம் என்கின்ற பேதமின்றி எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக ஒருமையிலே காணக்கூடிய உணர்வு நமக்கு வரும். அதுவே ஆன்மனேய ஒருமைப்பாடு. அப்படிப்பட்ட ஆன்மனேய ஒருமைப்பாடு வந்துவிட்டது என்று இங்கே வளர் பெருமான் சொல்லுகிறார். பெருமை போல் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர். பெருமைக்கெல்லாம் பெருமையுடைய இந்த சுத்த சன்மார்க்கத்தை பற்றிய பெருமையை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேசியதை கேட்டு பெரியவர் சூழ்ந்தனர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சன்மார்க்க சங்கத்தினுடைய பெருமையை பேசுகிறார்கள். பேசியதை கேட்டு எல்லோரும் வந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்லை. சன்மார்க்கத்தின் மீது நாட்டம் உள்ளவர்கள் பெரியவர்கள். அதனாலே அந்த சன்மார்க்கத்தினுடைய பெருமையை கேட்டு உள்ளபடியே யார் ஆன்மநேய உரிமைப்பாடு உடையவர்களோ யார் ஆன்ம ஞான முன்னேற்றம் உடையவர்களோ அவர்கள் பெரியவர்கள். அவர்கள் நாட்டம் கொண்டு இங்கே வந்து விட்டார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக இறைவன் எப்படி இருக்கிறான், இப்படி இப்பொழுது இவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு அடுத்ததாக நான்கு அடியிலே வள்ளல் பெருமான் இறைவனுடைய பெருமையை சொல்கிறார். சொல்லி இறைவனை எழுப்புகிறார். அருமையும் எளிமையும், அதாவது இறைவன் அவனை துதித்து வழிபடாதவர்களுக்கு பெறுவதற்கு அரிய கடினமான பொருளானவன் இறைவன். மிகவும் அருமையானவன், அவனை யாரும் அவனை தொடக்கூட முடியாது என்கின்ற அளவிற்கு அவன் மிக கடுமையானவன். ஆனால் எளிமையும் ஆனவன். யாருக்கு எளிமையானவன் என்று சொன்னால், ஜீவகாருண்ய சீலர்களுக்கு, இறைவனை பக்தியில் பாராட்டுகின்றவர்களுக்கு, அவனை தோற்றம் பண்ணுகின்றவர்களுக்கு, அடியார்களுக்கு, காருண்ய சீலர்களுக்கு இறைவன் எளிமையானவன். இப்படி இந்த அருமையும் எளிமையும் அல்லாத பெரிய பொருளாகவும் அவன் இருக்கின்றான். ஆகி அன்றாகி அம்பாலத்தே சித்தி ஆடல் செய்யே. இந்த வார்த்தையை தான் மிக நாம் கவனிக்க வேண்டியது. இறைவனுக்கு என்ன வேலை? இறைவன் எதற்காக இந்த உபகாரங்களை எல்லாம் உயிர்களுக்கு செய்ய வேண்டும்? இறைவனுக்கு ஏதாவது உயிர்களெல்லாம் சம்பளம் கொடுக்கின்றோமா? இறைவனுக்கு உயிர்களாலே ஏதாவது உபகாரம் இருக்கிறதா? வள்ளலார் சொல்லுகிறார், என்னால் ஆவது ஒன்றும் உனக்கு இல்லை. கடவுளே, என்னால உனக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லை. நம்மால என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கு ஒன்றும் இல்லை. என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எனினும் என்னால் உன்னால் வாழ்கின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அப்பொழுது இறைவனுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஆனால் இறைவன் இந்த உயிர்கள் பாசாண்ட காலத்திலே கட்டுண்டு கிடந்ததை பார்த்து இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன என்று சொல்லி அதனுடைய சக்திகளை கூறு கூறாக பிரித்து அதை கர்ம சக்தி, கர்ம இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று கூறுபடுத்தி அதிலே துரோதான சக்தியை உண்டு பண்ணி அதை சக்தி சத்துகளை இயக்கி இந்த அண்டபுவனங்களை எல்லாம் உண்டு பண்ணி இதிலே பஞ்சபூதத்தை படைத்து அதிலே உயிரினங்களை தோற்றுவித்து அதற்குள் ஆன்மாக்களை செலுத்தி அந்த ஆன்மாக்களுக்கு தனு கரண புவனபோகங்களை கொடுத்து அந்த ஆன்மாக்களுக்கு பக்குவம் வர வைத்து அந்த ஆன்மாக்களை துன்பத்திலிருந்து விடுபடுத்தி தன்னிடத்திலே அவன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். இதெல்லாம் எதற்காக அவன் செய்கிறான் என்று சொன்னால், இதற்கு ஒரே காரணம், இறைவன் கருணையாளன். அந்த கருணை என்ன என்று சொன்னால், தான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதை போல உயிர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே கருணை, பெரும் கருணை, தனிப்பெரும் கருணையினாலே இறைவன் இவ்வளவு பெரிய இயக்கத்தையும் செய்கிறான். இந்த இயக்கத்தை அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனும் இயங்க வேண்டும். ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறார் என்று சொன்னார், அவர் உட்கார்ந்து கொண்டே அந்த படத்தை எடுத்துவிட முடியாது, அவரும் இயங்க வேண்டும். அவர் எதற்காக இயங்குகிறார்? மற்றவரை இயக்க வேண்டும் என்று இயங்குகிறார். அதனாலே இங்கே இறைவன் என்ன செய்கிறான், இறைவன் எதற்காக ஆடல் செய்கிறான், இறைவனுக்கு இறைவன் எதற்காக செயல்படுகிறான் என்று சொன்னால், எல்லா உயிர்களும் சித்தி அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் தேர்ந்தாபத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் ஆடல் செய்கிறான். அம்பலத்தை சித்தி ஆடல் செய்கிறான் என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். இதை கூட நம்முடைய உடனடியிலே வள்ளல் பெருமான் எழுதுகிற போது கூட, எல்லா உயிர்களும் தேர்ந்தத்தை அடையும் பொருட்டே திருநடனம் செய்கின்ற தேவதையில் என்று விண்ணப்பங்களிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதை நீங்கள் அந்த விண்ணப்பங்களை படிக்கின்ற போது இதே வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே இறைவன், இப்போது நாம் தைப்பூச விழா வருகிறது. தைப்பூசம் என்பதே என்ன என்று சொன்னால், இறைவன் உயிர்களுக்கு முக்தி கொடுத்த விழாதான் தைப்பூசம். இது வந்து சிதம்பரத்தில் புராண கதையில இப்படியே வருகிறது. பதஞ்சலி வியாக்கிரவாதர் என்கின்ற இரண்டு முனிவர்கள் இருந்தார்கள். பதஞ்சலி பாம்பு முனிவர், வியாக்கிரவாதர் புலிகால் முனிவர். இந்த இரண்டு பேரும் அந்த சிலையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அவர்கள் தொண்டர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடராஜ பெருமான் காட்சி அளித்த தினம்தான் தைப்பூசம். அன்றைக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு முக்தி கொடுத்தார், அதுதான் தைப்பூசம். எனவே தைப்பூசம் என்பது முக்தியை தர வந்த நாள், முக்தியை அழைக்க வந்த நாள். இறைவன் எதற்காக ஆடுகிறான்? எல்லா உயிர்களும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று ஆடுகின்றான். அப்படி அந்த ஆட்டத்தினுடைய பயன் வெளிப்பட்ட நாள் தான் இந்த தைப்பூசம். அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் அம்பலத்தே சித்தி ஆடல் செய் பதியே என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமானுக்கு இறைவன் இருமை கொடுத்தான். பேரின்ப லாபம், இம்மை மறுமை என்கின்ற இருமையையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தான் என்று சொல்லி, எனக்கு இப்படிப்பட்ட இவையெல்லாம் கொடுத்து உயிர்களெல்லாம் இயங்கும் பொருட்டு ஆடல் செய்கின்ற அரசே, நீ என்ன பெரும்புகளை பேசுகிறீர்களெல்லாம் வழுத்து சூழ்ந்திருக்கின்றார்கள், ஆன்மீக ஒருமைப்பாடு ஓங்க வேண்டும் என்ற சின்னங்கள் எல்லாம் ஒழிக்கின்றன, நீங்கள் எழுந்தருளி, பள்ளியிலிருந்து எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்யுங்கள், எங்களுடைய ஆன்மீகத்தில் அமர்ந்து எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவனை எழுந்தருள வேண்டுகின்றார். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
உண்மையின் உலகெல்லாம் முகுகையனவே, பெருமை அருமையும் எளிமையும் பள்ளி
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்போதுதான் ஏழாவது திருப்பாடலை சந்திப்போம். இந்த பாடலிலே வளர்பெருமாள் சினைப்பள்ளி தாமங்கள் கொடுத்தன யார். சினைப்பள்ளி என்று சொன்னால் முக்கு என்று சொல்கிறார்கள் இல்லையா, பூவிலே ஒட்டுமொத்தமாக இருப்பது அது சினை என்று சொல்வார்கள். அதாவது இறைவனுக்கு அந்த மலராத புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது என்பது உயர்ந்த விரதம். ஏனென்று சொன்னால் மலர்ந்த புஷ்பத்திலே தேனை வந்து அந்த வண்டுகள் உண்டு போய்விடும், உண்டு சாப்பிட்டு போய்விடும். அப்படி யார் வண்டினுடைய எச்சில் அது, இப்போது எச்சில் பட்டதினாலே அந்த மலர் இறைவனுக்கு சூழ அது அவ்வளவு பொருத்தமில்லாதது என்பதை ஒடுக்க சீடர்கள் உணர்ந்து அதாவது மொட்டாக இருக்கின்ற அந்த மலரை பறித்து அவர்கள் இறைவனுக்கு மாலை தொடர்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாலையை சினைப்பள்ளி தாமங்களை அடியார்கள் கொணர், பள்ளி தாமங்கள் என்றால் மாலை என்று அர்த்தம். சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார், அடியார் அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதோடு கூட அவர்கள் சிவ சிவ போற்றி என்று உபாதி கொள்கின்றார். இறைவனுடைய திருநாமத்தை சிவசிவ என்று இறைவனுடைய திருநாமத்தை போற்றி உபாதை சந்தோஷம் அடைகின்றார்கள். அதாவது உண்மையாக நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இறைவனுக்கு நாம் ஒன்று கொடுப்பதிலே அதை சமர்ப்பணமாக கொடுக்க வேண்டும். இப்போது ஒரு பூ இருக்கிறது என்று சொன்னால், இப்போது நாம் சுவாமிக்கு பூ சாப்பிட்டு வந்தோம், இந்த பூ இப்பொழுதுதான் சுவாமிக்கு கடைசி சாப்பிட்டு விடுறோமா என்று சொன்னால், முதலிலே அவன் பறித்தான், முதலிலே கூடையிலே வைத்தான், அது கூடைக்கு சாற்றினான், அதற்கு அடுத்ததாக அதை கொண்டு வந்தான், அது இன்னொருடைய கையிலே பட்டது, அதை ஒரு நூலிலே கட்டினான், நூலிலே கட்டி அது மாலையாக வேறெங்கோ வந்தது. இப்படி மாறி 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 பல பேருடைய கைப்பட்டு கடைசியாக அது இறைவனிடத்தில் போகின்றது. ஆனால் அது இறைவனிடத்திலே போகின்ற போதுதான் அதற்கு மரியாதை. ஏனென்று சொன்னால் இவையும் வந்தது ஒரு செயலாக வந்தது, இப்போது சமர்ப்பணமாக வருகின்றது. அதுவாக நாம் கொடுக்கின்றோம். இறைவனை நம்மை படைத்து நமக்கு இந்த தன்கர்ம உணபோகங்களை எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நாம் மறைந்து அந்த பூவை கொடுக்கின்றோம். அதனாலே அதற்கு உயர்வு அதிகம். எனவே சமர்ப்பணமாக கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் உயர்வு அதிகம், மகிழ்ச்சியாக கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் உயர்வு அதிகம். அந்த வகையிலே சிலைப்பள்ளி தாமங்களை அறியாமல் உணர்ந்து சிவ சிவ போற்று என்று மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள் என்று வள்ளல்பெருமான் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இணை பள்ளி உள்ள தெல்லாரம் முதலிக்கும் நேரம் நேரம் என்று ஆரிய போகின்றார். நினைப்பள்ளி என்று சொன்னால் இங்கே நினைப்பு அள்ளி என்று பொருள் கொள்ள வேண்டும். இறைவனுடைய நினைப்பை இறைவனுடைய எண்ணத்தை அள்ளி உண்டு, அதை ஒரு உணவு போல உண்டு, அந்த ஆரமுகத்தை அருந்திய நேரம் இந்த நேரம் என்று ஆரிய என்று சொன்னால் சொல்லுகிறார். இந்த பாலை என்பதற்கு பிரம்மமுகூர்த்தம் என்பது இறைவனுடைய திருவோமாக புறப்புறாவதும் அதிகமாக எடுக்க வரக்கூடிய நேரம் அந்த நேரம், அந்த காலை நேரம். அந்த காலை நேரத்தில் இறைவனை வழிபடுகின்றவர்களுக்கு மிக அந்த ஆன்மீகங்கள் அந்த அனுபவங்கள் கைகூடும் என்பது அவருடைய வாக்கு. அதனாலே அந்த காலை நேரம் என்பது அப்படிப்பட்ட அருமையான நேரம் என்று இறைவனை என்ன தகுந்த நேரம் அப்படி எண்ணுவதினாலே அமுதம் ஊற்றெடுக்கின்ற நேரம் என்று சொல்லுகின்றார்கள். முனைப்பள்ளி கையிட்டாலே எத்தனை கல்வி பேசி ஆழமாகிய கல்வியை எனக்கு பயிற்சி ஆற்றல் நீர பயிற்சிய இறைவனே என்று சொல்லி முழுதும் தவிர்த்து, அதாவது ஆண்டவர் பரம்பெருமானுக்கு மிக அற்புதமான செயல்களை செய்தார். இதை செய்து கொண்டாரா என்று சொன்னால் இல்லை, பரம்பெருமானுக்கு கண்ணையிலாகிய இறைவன் செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், முதலிய பயிற்றினர் முறை பள்ளி பயிற்றாது என கல்வி பயிற்சி ஆணவமாகிய குற்றங்களிலே கல்வி பயிற்சாமல் இறைவன் அருட்கல்வியை பயிற்சினான். வேறு இடங்களிலே பள்ளி முதலிய இடங்களிலே கல்வி பயிற்சாமல் இறைவனே அவருக்கு குருவாக இருந்து கல்வி கற்பித்தார். எனவே இறைவன் முதலிலே அவரை பயிற்றுவித்தார். இறைவன் இறைவனத்தே வடல் பெருமான் பிடித்தார். நீ படி என்று இறைவன் சொல்லி வடலாரை பயிற்றுவித்தார். அதற்கடுத்ததாக பயின்றால் மட்டும் போதுமா, பயின்றதை உணர்ந்தால் தானே கடைபிடிக்க முடியும். அப்படி அதை உணர்வதற்கு இறைவனே உணர்வித்தான். அதைத்தான் வளர் பெருமான் சொல்லுகிறார், மொழிப்பள்ளி பயிற்றார் பயிற்சி முழுதும் உணர்வித்து எல்லாவற்றையும் அழுத்தறிஞ்சோதி ஆண்டவன் வளர் பெருமானுக்கு உணர்வித்தான். உணர்வித்தது கூட மட்டுமில்லாமல் உணர்வித்து அதன்படி நடக்க செய்து உட்படுதல் எல்லாம் உடல் உடல் பொழுது என்று சொன்னால் உடலே ஏற்படக்கூடிய நோய் முதலிய உடலாலே ஏற்படக்கூடிய குற்றங்கள் வியர்வை மலம் ஜலம் முதலிய இந்த குற்றங்களை எல்லாம் தவிர்த்தான். உடலே ஏற்படக்கூடிய பழுதுகள் எல்லாவற்றையும் சுத்த பிரணவ தேகமாக அவன் ஆக்கி கொடுத்தான். இப்பொழுது பயிற்றுவித்தான், அதற்கடுத்ததாக உணர்வித்தான், இப்பொழுது உடல் பழுதுகளையும் நீக்குவித்தான். அது திருஞ்சோதி ஆண்டவன் செய்வித்தான். கடைசியாக வள்ளலாரை பள்ளி எழுப்பினாராம் அருத்திருஞ்சோதியானவர். இங்கே அழகாக சொல்லுகிறார், வள்ளலார் இப்பொழுது இறைவனை பள்ளி எழுப்ப வேண்டும் என்று இவ்வளவு பாடல் பாடுகின்றார். ஆனால் வள்ளல் பெருமானையே அருத்திருஞ்சோதி ஆண்டவன் பள்ளி எழுப்பி இருக்கிறார். எதிலிருந்து பள்ளி எழுப்பினார் என்று சொன்னால், மலம் மாலை முதலிய அந்த குற்றங்களாகிய அவற்றிலிருந்து எழுந்து நீ அருள்நிலைக்கு வாமகனே என்று அருத்திருஞ்சோதி ஆண்டவன் வள்ளல் பெருமானை பள்ளி எழுப்பினான். அப்படி என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி அப்பனே என் பள்ளி எழுந்தருள்வாயே, நீ எழுந்தருள்வாய் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்திலே ஒரு செய்தியை நாம் போக்க வேண்டும். இறைவனுக்கு உறக்கம் இல்லை, இறைவனுக்கு தூக்கம் இல்லை, அவனை தூங்குவதில்லை, அமர்வதில்லை, படுப்பதில்லை. ஆனால் அவனை பள்ளி அவனை பள்ளி எழுப்புவது எப்படி சரியாக இருக்கும் என்று நாம் சிந்தனை செய்தோம் என்று சொன்னால், நாம் இந்த தலைப்பினுடைய முதலிலே சொன்னது போல இந்த பள்ளி எழுப்புவது என்பது சோதான சுத்தி மாயை நீக்கம். இந்த முதலிலே இறைவன் அமக்குள் எழுந்தருள வேண்டும், ஆன்மாக்களுக்கு எழுந்தருளிய ஆன்மாக்களுக்கு நடந்தெய்ய வேண்டும் என்று வேண்டுவதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதை புறத்திலே இறைவன் படுத்திருப்பதாகவும் பள்ளி கொண்டிருப்பதாகவும் அவனை எழுப்புவதாகவும் அமைந்திருக்கிறது. அகத்திலே ஆன்மாக்களிலே இறைவனை எழுந்தருள இறைவன் ஆன்மாக்களிலே இருக்கின்றான். அந்த உணர்வு நமக்கு இல்லை, அந்த உணர்விலே இறைவன் எழுந்தருளி இறை தாமரையிலே இறைவன் எழுந்தருளி அருள் செய்ய அருள் செய்து சித்திமுத்திரை தர வேண்டும் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது இந்த பாடலை உண்மையாக பாடுவார்கள்.
சிவ சிவ போற்றி என்றுவதை கொள்கின்ற இணை பள்ளி உண்ண தெளியாய முதலிக்கும் நேரம் இந்நேரம் என்றிய கூறுகிறார். முனை பள்ளி பயிற்றாது கல்வி பயிற்று முழுதுடன் பழுதெல்லாம் தவிர்த்து இறை பள்ளி எழுப்பிய அருட்பெருமாதி என்ன பழைய பள்ளி எழுந்தருள்வாயே, என்ன பழைய பள்ளி எழுந்தருள்வாயே.
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்போது நாம் எட்டாவது திருப்பாடலை சிந்திப்போம். இந்த பாடலிலே இறைவனுக்கு இறைவன் இல்லை என்று நாத்திகவாதம் முதலிய உலகாயுதம் பேசுகின்றவர்களும் ஒரு காலத்தில் இறைவனுடைய திருவடியை அடைந்து அவனை வழிபடுவார்கள், அப்படி அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அருள் பெருமான் இங்கே பாடுகின்றார். மதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடிப்பு வந்து நிற்கின்றனர். இங்கே மதம் என்று சொன்னால் ஆணவம் என்று வைத்துக் கொள்ளலாம். நான் தான் பெரியவன், என்னை விட வேறு ஒரு பொருள் இல்லை, நானே எல்லாவற்றிற்கும் செய்கின்றேன், நானே எல்லாம் முடிக்கின்றேன் என்று மதம் பிடித்தவர்கள் எல்லாம் வாய் பிடிப்புண்டு. இப்பொழுது வாயையே திறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் என்ன அப்படிப்பட்ட நிலைக்கு போய் அப்படிப்பட்ட வாயையே திறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் நினைவாலே அவர்கள் துன்பப்பட்டு அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். வாய் திறப்பிப்பான் வந்திருக்கிறார்கள். வாயை திறந்து பேசி இறைவனே எனக்கு இந்த துன்பத்தை நீக்கப்பா என்று சொல்லி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று வள்ளல் பெருமான் பேசியிருந்தார். அதற்கு அடுத்ததாக கதம் பிடித்தவர்கள் எல்லாம் கரும்பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம்புகின்றார். இங்கு கதம் என்று சொன்னால் கோபம் என்று பொருள். கதம் பிடித்தவர்கள் எல்லாம் கோபம் உடையவர்கள் எல்லாம் கடும் பிணியாலே மிகப்பெரிய துன்பத்தை பெற்று கலங்கினர். இப்பொழுது உளம்புருகின்றார், ஓலமிட்டுக் கொண்டு இங்கே வந்து உங்களுடைய திருவுருளை பெறுவதற்கு இங்கே சுழன்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது மதம் பிடித்தவர்களும் கதம் பிடித்தவர்களும் இப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்து அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சந்நிதியிலே ஓலமிட்டு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய துன்பத்தை கொடுப்பதற்கு அப்பனே நீ எழுந்தருள் என்று சொன்ன வல்ல பெருமான் இப்போது அடுத்த அடியிலே மதம் பிடித்தவர்கள் எல்லாம் அம்பலப்பாட்டே பாடினர் ஆடினர் பரவி என்று சொல்லுகின்றார். இறைவனுடைய திருப்பதத்தை பிடித்தவர்கள் இறைவனுடைய திருவருளி வேண்டி இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? முன்பு நாம் பாடலிலே சொன்னது போல பாடினர், இவர்களே பாடினார்கள், அடுத்தது ஆடினார்கள், பரவி நிற்கின்றார்கள், இறைவனுடைய புகழை பேசி பரவி நிற்கின்றார்கள். எனவே அடுத்தறிஞ்சோர் எப்பனே இப்படி மதம் பிடித்தவரும் கதம் பிடித்தவரும் இதன் உங்களுடைய மதம் பிடித்தவர் உங்களுடைய திருவுருளை பெறுவதற்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பனே இந்த ஆன்மாக்களுக்கு எழுந்தருளி அருள் செய்யப்பா என்று வேண்டுகின்றார். அதோடு கூட அருத்திரஞ்சோதி ஆண்டவன் எப்படி இறைவனுக்கு அருள் செய்தார் என்று சொன்னால், அருத்திரஞ்சோதி ஆண்டவனே வள்ளலாருக்கு அருள் செய்தான் என்று சொன்னால் இதமாக அருள் செய்தானாம், அன்பாக அருள் செய்தானாம், விரும்பி அருள் செய்தான். இங்கே இருந்துடித்து எனையாண்ட அருத்திரஞ்சோதி என்று சொல்கிறார். அன்பாக எனக்கு அருள் செய்த அருத்திரஞ்சோதி அப்பனே என் ஐயனே எனக்கு பள்ளி எழுந்து அருள்வாய், இளைய தாமரையிலே எழுந்து என்றைக்கும் நிறுத்திருப்பாய், ஆன்மாவுடைய சமூகத்தையே எழுந்தருளே என்றைக்கும் நிறுத்திருப்பாய், உலகமாகிய சக்தியை எழுந்தருளே அவர்களுக்கு சித்தி முத்தியை கொடுப்பதற்கு எழுந்தருள்வாய் என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை நாம் பார்க்கலாம்.
மதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்பிடித்து வந்து நிற்கிறன வாய் திறப்பான், கடம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியான கலங்கின சூழல உளம்புகின்றார். பதம் பிடித்தவர்கெல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பலவினைக்கார். இதம் பிடித்தனையாண்ட அருட்பெருஷாதி என்னையனே பள்ளி எழுந்தருள்வாயே, என்னையனே பள்ளி எழுந்தருள்வாயே.
நன்றி. அடுத்ததாக இப்பொழுது நாம் ஒன்பதாவது திருப்பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். இந்த ஒன்பதாவது திருப்பாடலே மருளோடு மாயை போய் தொலைந்தது என்று சொல்கின்றார். மருள் என்று சொன்னால் மயக்கம் என்று பொருள். இந்த ஒரு பாடலிலேயே மருள் அருள் தெருள் இருள் என்ற நான்கு வார்த்தையும் வருகின்றது. இது மிகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. மனது என்று சொன்னால் மயக்கம், இதுவா அதுவா என்று மயங்குகின்ற மயக்கம், இந்த மயக்கத்தை தருவது மாய். அந்த மாயை போய் தொலைந்தது, அது ஒரு ஓரமாக போய் தொலைந்து விட்டது, அது நம் இடத்திலே இல்லாமல் போய் தொலைந்து விட்டது. மதங்கள் வாய் மூடிக்கொண்டன. மதங்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி, புராணங்களை சொல்லி, சாத்திரங்களை சொல்லி மனிதர்களை பல்வேறு வகையான கற்பனையிலே கொண்டு செல்கின்றன. அப்படிப்பட்ட மதங்கள் எல்லாம் வாய் மூடிக்கொண்டன, இப்பொழுது அமைதியாக விட்டன. மலர்ந்தது கமலம், என்னுடைய இதயமாகிய அருட்கமலம் மலர்ந்திருக்கின்றது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது, இப்ப நாம கடைசியாக சிந்தித்துக் கொண்டிருந்த பாடல் வந்து 9வது பாடல். இந்த பாடலிலே மருளோடு மாயை போய் தொலைந்தது, மயக்கத்தை தருகின்ற மாயை ஒரு இடத்திலே போய் தொலைந்து விட்டது, நம்மை விட்டு நீங்கிவிட்டது. மதங்கள் வாய் மூடிக்கொண்டன, மக்களை பல்வேறு சமயங்களிலே பல்வேறு கற்பனைகளிலே பல்வேறு விதமாக இழுத்து அழைக்கக்கூடிய இந்த மதங்கள் எல்லாம் வாய் மூடிக்கொண்டன. அவைகளெல்லாம் ஒரு புறமாக இப்பொழுது அமைதியாக இருக்கின்றன. மலர்ந்தது கமலம், என்னுடைய மனமாகிய உள்ளமாகிய கமலம் இப்பொழுது மலர்ந்திருக்கின்றது. அருளொளி விளங்கியது, அருளாகிய ஒளி இப்பொழுது தோன்றி இருக்கின்றது. அருள் ஒளி இந்த ஆன்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக தோன்றி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர். ஒரு திருச்சபை, அதாவது இங்க திருச்சபை என்பது உள்ளம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திருச்சபையை அலங்கரித்த, இப்பொழுது ஒரு இடம் இருக்கிறது, நாம் ஒரு வீட்டுக்கு குடி போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே போகிறோம் என்று சொன்னால் ஒரு வீடு நமக்கு புழுதியாக இருக்கிறது, புழுதி படர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு நாம் போக மாட்டோம். அந்த வீடு சுத்தமாக இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு நாம் போக மாட்டோம், அந்த வீட்டிற்குள்ளே நாம் குடி போக மாட்டோம். ஒரு வீடு மிக தூய்மையாக இருக்கிறது, நன்றாக வண்ணங்கள் பூசி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு தான் நாம் குடி போவோம். எனவே சாதாரணமான மனிதர்களாகிய நாமே இப்படி சுத்தமான இடத்தை விரும்புகிறோம், நாமே இப்படி விரும்புகிறோம் என்று சொன்னால் இறைவன் இதை விரும்பாமல் போய்விடுவானா? இறைவன் சுத்தமாகிய இடத்தைத்தான் விரும்புகின்றான். அதனாலே இறைவன் வர வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்முடைய உள்ளத்திலே அமர வேண்டும் என்று சொன்னால், இறைவன் வந்து அமருவதற்குரிய தகுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய மனத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆணவ கர்மமாய் முதலிய குற்றங்களை நாம் நீக்கி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துப்பட வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை என்று சொல்லுகிறார். அலங்கரிக்கின்றனர் துலங்கி விட்டிருக்க, அதாவது இந்த திருச்சபையை நாங்கள் அலங்கரிக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால் இறைவனை நீங்கள் வீற்றிருக்கும் பொருட்டாக நாங்கள் இதை அலங்கரிக்கின்றோம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தெருளொடு பொருளும் மென்மேல் எனக்கு அளித்து சித்தலாம் செய்திட திருவருள் புரிந்தேன். இறைவனாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வள்ளல் பெருமானுக்கு தெருளோடு பொருளும் கொடுத்தான். அதாவது தெருள் என்று சொன்னால் இங்கே பக்குவம், அந்த பக்குவத்தையும் அருட்பொருட்களையும் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி சித்தலாம் செய்திட திருவருள் புரிந்தேன். வள்ளல் பெருமானுக்கு எல்லா விதமான சித்துக்களையும் செய்வதற்கு இறைவன் திருவருள் செய்தான். சித்தலாம் செய்திட திருவருள் புரிந்தே இருள் அறுத்து, தன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய இருளை அறுத்து, இணையாந்த அருட்பெரும் ஜோதி என் வள்ளலே பள்ளி எடுந்தருள்வாயே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். மாயை போய் தொலைந்தது, மதங்கள் எல்லாம் வாய் மூடிக்கொண்டன, என்னுடைய உள்ளமாகிய தாமரை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது, மலர்ந்து காத்து கொண்டிருக்கின்றது. அதோடு கூட ஒழுக்கத்தினாலே என்னுடைய உள்ளத்தை நாங்கள் அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். அதனாலே இறைவனே நீ எழுந்தருளப்பா என்று சொல்லி, அதோடு கூட தனக்கு இறைவன் அருள் செய்த விதத்தையும் வள்ளல் பெருமான் இங்கே பாடி அவரை எழுந்தருளச் செய்கின்றார். ஆன்மாக்களுக்கு அருள் நலம் தர வேண்டும் என்று இறைவனை எழுந்தருள வேண்டுகின்றார். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய்மூடிக்கொண்டன வளர்ந்தது கமலம் அருளொளி விளங்கியதொரு திருசபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீற்றிருக்க திருளொடு பொருளும் மென்மேலன கழித்து சித்தலான் செய்திட திருவருள் புரிந்தே இருளறுத்தலையாழ்ந்த அருட்பெரும் சாதி என் வள்ளலே சொல்லி எழுந்தருள்வாயே என் வள்ளலே சொல்லி எழுந்தருள்வாயே.
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது 10வது பாடல் நிறைவு பாடல். இந்த பாடலிலே முன்பு சொன்ன அந்த கருத்தின்படியே இங்கே வள்ளல் பெருமான் மிக தெளிவாகவே சொல்கிறார், அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை. சபை என்று சொன்னால் இங்கே நம்முடைய உளம் என்பதுதான் சபை. ஏனென்று சொன்னால் சபையனது உளமென தானமர்ந்தனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார்கள். எனவே சபை என்பது நம்முடைய உள்ளம், அந்த உள்ள தாமரைதான் இங்கே சபை என்று சொல்லப்படுகிறது. எனவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே இந்த சபையை நாங்கள் அலங்கரிக்கின்றோம். எப்படி அலங்கரிக்கின்றோம்? கருணையினாலே, ஒழுக்கத்தினாலே, உயிர்கள் மீது கொண்ட இரக்கத்தினாலே, உன்பால் கொண்ட அன்பினாலே நாங்கள் இதை அலங்கரிக்கின்றோம். அதிலே அமர்ந்து இப்பொழுது வள்ளல் பெருமான் இந்த பாடலை, இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய மொத்த கருத்தையும் இந்த ஒரு பாடலே, இந்த 10வது பாடலிலே அந்த மைய கருத்தை சொல்வதாக அமைத்திருக்கிறார். இப்பொழுது சபையை அலங்கரித்து விட்டோம். எதற்காக அலங்கரிக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் அதிலே அமர்ந்து உங்களுடைய நீங்கள் அங்கே அமர்ந்தருளி அருஞ்சோதி கொண்டு உங்களுடைய திருவருள் ஜோதியினாலே அடிச்சிறியோமை அடிமையாகிய இந்த சிறியவனை வளம்பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம். அதாவது இதுல இது மிக கவனிக்க வேண்டிய ஒரு வரி, வளம்பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம். எங்களுடைய மனத்தை அலங்கரித்து விட்டோம். நீங்கள் இதிலே அமர்ந்தருளி எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம். உங்களை எதற்காக நாங்கள் துதிக்கின்றோம் என்று சொன்னால், பெரிய பேரின்பமாகி அந்த மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றுக்கொண்டு உங்களோடு நானே அருட்பெருஞ்சோதியாய் அருட்பெருஞ்சோதியே நானாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வேண்டியே இதை நாங்கள் செய்கிறோம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதாவது நாம் உலகத்திலே நமக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் இறைவனிடத்திலே கேட்கலாம், தவறல்ல. ஆனால் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நானும் அதைத்தான் கேட்கின்றேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா? உண்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பெரிய இந்த உலகத்தையே ஆளுகின்ற சக்கரவர்த்தி இடத்திலே போய் நாம் ஒரு படி நெல் கேட்டால் எவ்வளவு அவர் என்ன வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு நமக்கு தயாராக இருக்கிறார். நாம் அவரிடத்திலே போய் ஒரே ஒரு வஸ்திரமும் ஒரே ஒரு படி நெல்லும் கேட்டால் அவர் எப்படி சிரிப்பாரோ அதை போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை கண்டு சிரிப்பார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தனுக்கரண போன போகங்கள் எல்லாம் மாயை சம்பந்தப்பட்டவை. இவையெல்லாம் நமக்கு வினையினாலே ஏற்படுகின்றன. அதனாலே இந்த சிறிய பொருட்களை குறித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனையை செய்யாமல், எல்லா உயிர்களும் வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புத்திருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் பேருந்த சித்தி பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எதற்காக வாழ்த்துகின்றோம்? வாழ்வில் வைத்திடமே என்று சொல்லுகிறார், ஏகாரம் போட்டு சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்காகவே வாழ்த்துகின்றோம். வேறு எதற்காகவும் உன்னை வாழ்த்தவில்லை, வேறு எதற்காகவும் உன்னை கூப்பிடவில்லை. உன்னை எதற்காக கூப்பிடுகின்றோம்? எங்களுக்கு இரவாத வாழ்வை நீ தர வேண்டும் என்றே உன்னை எழுந்தருள கூப்பிடுகின்றோம். அதற்காகவே உன்னை வாழ்த்துகின்றோம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, முன்னர் வணங்கி நிற்கின்றோம், அதற்காகத்தான் உன்னை வணங்கி நிற்கின்றோம். அதற்காகத்தான் உன்னை வாழ்த்துகின்றோம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இதை சொல்லிவிட்டு இப்போது விளங்கியது இருளெல்லாம், இருளெல்லாம் ஓடிவிட்டன, பொழுது விடிந்து விட்டது, விடிந்தது பொழுது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் வளல் பெருமான் சொல்லிவிட்டார், இப்பொழுது அருள் வேண்டும், இறைந்து எமக்கு அருளுதல் வேண்டும், இத்தருணம் என்று சொல்லுகிறார். விரைவாக வந்து அருட்பெருஞ்சோதி அப்பனே, இந்த இப்படி பலவாறாக இந்த உலகத்தை நடப்பதையும் எங்களுடைய அகத்திலே நாங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பதையும் சொல்லிவிட்டோம், அதனாலே இனி கொஞ்சமும் காலம் தாழ்த்தாமல் எனக்கு தந்தையே, அருட்பெருஞ்சோதி தந்தையே விரைந்து எமக்கு அருளுதல் வேண்டும், எனக்கு நீ அருளை செய்ய வேண்டும். இங்கே எமக்கு என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார், எனக்கு என்று சொல்லவில்லை. எமக்கு என்று சொன்னால் நம் எல்லோருக்கும், அதாவது என்னோடு கூடி இருக்கின்றவர்கள் எங்களுக்கு என்று அர்த்தம். எனக்கு என்று சொன்னால் தான் ஒருவர். வள்ளல் பெருமான் இங்கே எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், எமக்கு அருளுதல் வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்கும் என்னோடு பழகிய நண்பர்களுக்கும் சுற்றத்தார்க்கும் என்னை நம்பி அடுத்தவர்க்கும் எல்லோருக்கும் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வளல் பெருமான் இங்கே வேண்டுகின்றார். விரைந்து எமக்கு அருளுதல் வேண்டும், கீத்தருணம் அருட்பெருஞ்சோதி அப்பனே இந்த தருணமே எனக்கு அருளுவா என்று கேட்கின்றார். இலங்கு நற்றருணம், இந்த தருணமே நல்ல தருணம், அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, என்னுடைய அருட்பெருஞ்சோதி தந்தையே நீ பள்ளி எழுந்தருள், எங்களுடைய சபையை நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம், இங்கே வந்து நீ அமர்ந்து கொள், இங்கே வந்து எங்களுக்கு இரவாத அந்த பெருவாழ்வை தர வேண்டும், அதற்காக உன்னை வாழ்த்துகின்றோம், அதற்காக உன்னை வழிபடுகின்றோம், அதற்காக உன்னுடைய முன்னர் வணங்கி நாங்கள் நிற்கின்றோம். இரவெல்லாம் விடிந்தது, மாயையெல்லாம் போனது, அருளாகிய கதிரவன் உதயம் செய்தான், அருட்கதிரவன் வந்துவிட்டான், இதுவே நல்ல தருணம், எங்களுக்கு இந்த தருணமே எங்களை அருளி, எங்களுக்கு அருளி, எங்களுக்கு நல்ல அருளை தர வேண்டும், மரணமில்லாத பெருவாழ்வை தந்து எங்களை உயிர் கொள்ள வேண்டும் என்று மிக உயர்ந்த அந்த நோக்கத்தை வேண்டி வள்ளல் பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை இறைவனுக்கு, இறைவனுடைய திருவடியிலே நமக்காகவும் அவருக்காகவும் எல்லோருக்காகவும் சமர்ப்பிக்கின்றார். இதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
அலங்கரிக்கின்றோம் போர் திருச்சபையிலே அமர்ந்தருள் ஜோதி கொண்டு அடிச்சிறியோமையே வனம் பெறும் இரவாத வாழ்வுமையிடவே முன்னர் வணங்கினோம் விளங்கிய திருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்களோடுதல் வேண்டும் எத்தருணம் இளங்கன கருணம் எம் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி. இப்பொழுது நான் ஒரு நிறைவு கருத்தாக, ஒரு நிறைவுரையாக இதை சொல்லிவிடுகின்றேன். இந்த சொற்பொழிவினுடைய தொடக்கத்திலே நாம் சொன்னது போல திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சுத்தி, அதாவது மலமாயை முதலியவற்றை நாம் ஒழுக்கத்தினாலே நீக்கி இறைவன் மீது அன்பு கொண்டு தோத்திரத்து இறைவனை நம்முள் எழுந்தருளை நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருள புரிந்து அந்த இறைவனுடைய எழுந்தருள புரிவதினாலே அந்த இறைவனை தொழுது நாம் மரணமில்லாத பெருவாழ்வை பெற வேண்டி நாம் மெய்ஞான விருப்பமுடையவர்களாகி உன்னை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய அந்த இறைவனை அழைப்பதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அதை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு உதாரணமாக இந்த பாடலாக நமக்கு பாடியிருக்கின்றார் என்கிற கருத்தை நாம் இங்கே சொன்னோம். எனவே இப்படி இந்த 10 பாடல்களிலே வெவ்வேறு விதமாக மாயை தொலைந்ததென்றும் ஆணவம் அழிந்தது என்றும் அடியார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள் என்றும் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இறைவனை புகழ்கின்றன என்றும் இப்படி பலவேறாக மதங்களெல்லாம் வாய்மூடி கொண்டன என்றும் தீயவர்களெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்றும் அவர்களே இறைவனிடத்திலே வந்து மறுபடியும் நிற்கின்றார்கள் என்றும், எங்களுடைய திருச்சபை உள்ளத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம், இறைவனே நீ எழுந்தருள வேண்டும் என்றும் வளல் பெருமான் இப்படி பல்வேறாக எப்படி நாம் இறைவனை எழுந்தருள அழைக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு உதாரணமாக இந்த பாடலை நமக்கு பாடி காட்டியிருக்கின்றார்கள். அதுபோல இந்த பாடல்களிலே அவருக்கு ஏற்பட்ட மெய்ஞான அனுபவத்தையும் சொல்லி இறைவனை அம்மையே என்றும் அப்பனே என்றும் அன்னையே என்றும் குருவே என்றும் பதியே என்றும் தெய்வமே என்றும் இப்படி பலவாறாக அந்த அற்புதஞ்சூரி ஆண்டவனை பாடி வழிபட்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லி இந்த திருப்பல் எழுச்சி இறைவனை நமக்குள் எழுந்தருள புரிந்து வலம்மாயையாகிய குற்றங்களை நீக்கி மெய்ஞான விருப்பமுடையவர்களாக நம்மை மாற்றி உண்மை என்றால் இறைவனை கருத்தில் கருதி வழிபாடு செய்து மெய்ஞான முத்தி சித்தி இன்பத்தையும் இரவாத பெருவாழ்வையும் நாம் பெறுவதற்கு இந்த பாடல் துணை செய்யும். எனவே இந்த பாடலை அந்த கருத்தின்படி நாம் ஓதினால் நமக்கு பெற வேண்டிய அனுபவங்கள் நிச்சயமாக வந்து சேரும் என்று என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு ஓரளவிற்கு நாங்கள் இந்த சொற்பொழிவுடைய தொடக்கத்தில் சொன்னது போல ஏதோ ஓரளவிற்கு இந்த ஓரளவிற்கு இந்த 10 பாடல்களுக்கும் எங்களுக்கு தெரிந்த வகையிலே நாங்கள் விளக்கத்தை இங்கே தந்திருக்கின்றோம். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமாயின் பெரியோர்கள் இதை பொறுத்தருள வேண்டும், திருப்பிரகாச வல்லற்பெருமான் இதை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய உரையை இதோடு நிறைவு செய்கின்றோம். வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அதை அன்பர்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப நல்லா ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்து ரொம்ப நல்லா விளக்குனீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. தனலட்சுமி அம்மா, உங்க பாட்டும் ரொம்ப இனிமையா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு ஒரு பாடல் நீங்க பாடும் போதும் காதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
இப்ப அடுத்து கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுறேன். கேள்வி பதில் போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். இப்ப எல்லாரோட போனையும் மியூட் பண்ணிருக்கேங்கய்யா, நீங்க வந்து அன்மியூட் பண்ண, நீங்க வந்து உங்க போன்ல நீங்க மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க இல்லைன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மத்தவங்க கேள்வி கேட்கும் போது வந்து ஒழுங்கா தெளிவா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாங்கய்யா.
அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வச்சுக்கணுமா கோபியா?
ஆ, வாசிக்கிறீங்களாம்மா? வாசிச்சோங்க.
பொறுத்தாகாமை வள்ளலார் இன்ஸ்டிடியூஷன் திருப்பிரகாச வள்ளலார் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமானின் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கள்.
கோபி பேசுறேங்க, கேள்வி முதல் கேள்வி நானே கேக்குறேங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல இது சொல்லியிருந்தீங்க, இப்ப எல்லாம் தியானம் பண்றாங்க அப்படின்னு சொல்றத விட எல்லாரும் வந்து கடவுளை வந்து போற்றி வணங்கி பாடி ஆடி நின்றனர் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காருன்னு
சொன்னீங்க.
அத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுக்க முடியுங்களா? அதாவது தியானம் அதே மாதிரி பாடி பணிதல் இது ரெண்டுத்துக்கும் உள்ள அதாவது இதுல எது சிறந்தது, அதாவது இப்ப இந்த காலத்துக்கு வந்து தியானத்தை விட பாடி பணியறது வந்து சிறந்ததா, இல்ல எப்படி அந்த மாதிரி கருத்து நீங்க சொல்ல வந்தீங்களா? அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா.
இல்ல இல்ல நன்றிங்க, நிச்சயமா நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, அதாவது இப்ப இதுல ஒரு கருத்து என்னன்னா, வள்ளல் பெருமான் இந்த பாடல்கள்ல இப்ப நீங்க ஊன்றி பாத்தீங்கன்னா, இந்த 10 பாடல்களிலேயுமே இறைவனை வந்து தோத்திரம் பண்ணினார்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அடியார்கள் தோத்திரம் பண்ணினார்கள், நாங்க தோத்திரம் பண்ணினேன், தோத்திரம் பண்ணினாங்க, பாடினார்கள், பரவினார்கள் என்று வேற எந்த சாதனமும் சொல்லாம இந்த 10 பாடல்கள் முழுக்கவே இறைவனை துதித்தல பத்தி தான் இந்த பாடல்கள்ல சொல்லப்படுது. அதுக்காக வந்து அதை குறிப்பிட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொன்னோம். இன்னொன்னு, இப்ப தியானம் அப்படிங்கிறது, வள்ளல் பெருமான் தியானத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, தியானம் என்பது ஒரு உருவத்தை தியானிப்பதுன்னு சொல்றாங்க. வள்ளல் பெருமானுடைய உரைநடையில அருவத்தை தியானிக்கப்படாது, முதல்ல உருவத்தை தியானிக்க வேண்டும், அந்த உருவம் கரைந்து அருவமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஆனா எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்றேன், இதுதான் முடிவான கருத்துன்னு நான் சொல்லல. எனக்கு தெரிந்த வகையில் இப்ப வள்ளல் பெருமானுடைய சீடர்கள் எல்லாமே, வள்ளல் பெருமான் வந்து அவங்க சீடர்களுக்கு வந்து சொன்ன ஒரு வார்த்தையாக இது செவிவழி செய்தியா சொல்றாங்க, இந்த காலமே இந்த காலத்தில் வந்து தோத்திரத்தை ஈடேற மார்க்கமாக கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் அவங்க சீடர்களுக்கு சொன்னதாக செவிவழியாக செய்தி வருகிறது. அது வந்து தியானம் யோகம் முதலியவைகளை வந்து செய்தா அது ஒரு சாதனத்துல அதையே அது வந்து கடவுள் மேல அந்த எண்ணத்தை முழுமையாக செலுத்த முடியுமா அப்படின்னு தெரியாது. அதனால தோத்திரம் என்பது கடவுளையே முழுக்க முழுக்க கடவுளையே தொடர்ந்து யோசிக்கக்கூடியதாகவும் அவரை புகழக்கூடியதாகவும் அவரை சிந்திக்கக்கூடியதாகவும் அந்த தோத்திரங்கள் இருக்கிறதுனால அந்த அது இல்லாம நம்முடைய வேண்டுதலையும் நாம் இறைவனிடத்துல தோத்திரமாக நம்மளால சொல்ல முடியும். நம்முடைய நிறை குறைகளையும் இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்பதையும் அவனுடைய பெருமையும் இப்படி எல்லாத்தையுமே நாம தோத்திரத்துல சொல்ல முடியும். அது ஒரு வசதியானதாக இருக்கும், இறைவன் அதை நிச்சயமா கேட்கிறார். இறைவனிடத்துல அன்பு கொண்டு நாம் அதை சொல்லும் போது அதை கேட்கிறார் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அதனால தியானம் இதுல வந்து எது உயர்ந்தது அப்படிங்கறது நான் சொல்ல வரல. ஆனா என்னுடைய கருத்து பிரகாரம், என்னுடைய கருத்து இல்ல, எனக்கு ஆசிரியர்கள் எல்லாம் இருந்த அவங்களுடைய கருத்து பிரகாரம், பெரியளுடைய கருத்து பிரகாரம், மற்ற சாதனங்களை விடவும் தோத்திரம் பண்ணுவது, இறைவனை தொழுது வழிபடுவது, இறைவனை வந்து வாயார பாடி வாழ்த்துவது என்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கய்யா.
ரொம்ப நன்றிங்க, நல்ல வணக்கம். அதை விட்டு இன்னொரு கேள்விங்க, அதாவது வள்ளலார் வந்து உரைநடையில ஒரு சில இடத்துல வந்து சிவ பஞ்சாட்சரத்தை ஞாபகம் செய்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல வந்து அதாவது இந்த கேள்வியை கரெக்டா கேக்குறானான்னு தெரியல. அதாவது சிவாய நம நமச்சிவாயன்னு சொல்லி ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுமே வந்து சிவ பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்களா, இல்ல வந்து அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்க? அதாவது நான் அதை தேடி பார்த்த வரைக்கும் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஓம் நமச்சிவாய அப்படின்றது வந்து பொதுவா மத்தவங்க கிட்ட வந்து சிவனை வந்து இது பண்ற மாதிரி, அதாவது கடவுளை வந்து வணங்குற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி ஒரு கருத்தும், சிவாய நம அப்படின்னும் போது நம்ம வந்து கடவுள் கிட்ட டைரக்டா வந்து வணக்கம் சொல்ற மாதிரி, அதாவது அவரை போற்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தும். இன்னொன்னு வந்து நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகியல் இதுல வந்து அதை வேண்டி கும்பிடுற மாதிரியும், சிவாய நமன்னு சொல்லும் போது அந்த ஆன்ம லாபத்தை எண்ணி வணங்குற மாதிரியும் ஒரு கருத்து கேட்டங்க. அது அதுதானா, அதுக்கு மேல ஏதாவது இன்னும் கொஞ்சம் நீங்க எதை விளக்குனீங்கன்னா
இருக்கீங்க? இல்ல, அதாவது நீங்க ரெண்டாவது சொன்ன கருத்து தான் வந்து இப்ப சைவ சித்தாந்தம் முதலிய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம சிவாய அப்படிங்கறது நாங்கிறது மாயை, திரோதான சக்தி. இந்த மாயையை முன்னாடி வச்சு சிவத்தை பின்னாடி வைத்து ஓதினா நமக்கு இந்த இகலோகத்துல எல்லா வளங்களும் கிடைக்கும். அதாவது மனை, மக்கள், செல்வம் முதலிய எல்லா வளங்களும் பெறுவதற்கு இந்த மாதிரியான இகலோக, அதாவது இப்ப இதை எப்படி சொல்லணும்னா, இம்ம இன்ப வாழ்வை பெற வேண்டும்னு சொன்னா, இப்ப இந்த நமசிவய என்று நாம அந்த இறைவனை, இது தியானம்னா அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்கிறது, அல்ல அந்த பேர் அது, அதாவது என்னன்னா அந்த திருநாமத்தை சொல்றதுதான் அது. அதாவது இப்ப தியான் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தியில வந்து கவனம் செலுத்துறது அப்படின்னு அர்த்தம்யா, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து நமக்கு தமிழ்ல தியானம் அப்படின்னு வந்துருச்சு. தியானம் கவனம் பண்றது. கவனம் பண்றதுன்னா தோத்திரம் பண்ணாலும் இறைவன் மீது கவனம் பண்ணி தானே நம்ம தோத்திரம் பண்ண முடியும். இப்ப வாய் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல, நாம இறைவனு நினைக்காம இறைவனுடைய அந்த சிந்தனையே இல்லாம நாம தோத்திரம் பண்ணா அதுல பிரயோஜனம் இல்லை. அதனால நினைத்தல். அப்ப வந்து நமசிவாய என்பது மாயையை முன்வைத்து சிவத்தை பின்வைத்து ஓதுவது. அப்படி ஓதுவதனால இகலோக சௌபாகியங்கள் இம்ம இன்ப வாழ்வு நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சிவாய நம என்பது, சீ என்பது இறைவன். அந்த இப்ப இந்த சிவாய நம என்பதற்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. சீனா இறைவன், அருள் வான்னா அருள், அந்த மாதிரி வந்து ஒன்னு ஒன்னுக்கும் அது ஒரு, அது திரும்ப பாத்தீங்கன்னா அது ஒரு நீண்ட விளக்கம். அது அதுல வந்து சைவ சித்தாந்தத்துல அதுக்கு முறையான விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அக்ஷரமும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, வள்ளல் பெருமான் எப்பயுமே வந்து பேரின்ப வாழ்வை பெறுவதற்கு தான் அவங்க ரொம்ப அவங்க வழி சொல்றாங்க, அவங்க அதுலதான் முனைப்பா இருக்காங்க. அந்த வகையில சிவாய நம அப்படின்னு நாம ஓதினா இறைவனை முன்பு வைத்து மாயையை பின்பு வைத்து ஓதுவது, அது நமக்கு பேரின்ப வாழ்வை பெறுவதற்கு, சித்திகளை பெறுவதற்கு, இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு நமக்கு வழி செய்யும். அதனால ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் சிவாய நம என்று இறைவனுடைய திருவடியை சிந்திப்பது ரொம்ப நல்லது.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்கய்யா.
நன்றிங்கய்யா. இப்ப இன்னொரு செய்தி வந்து, இப்ப இந்த திருப்பலி எழுச்சி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது புரியற அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து வள்ளல் பெருமான் அதாவது அண்ட லட்சணத்திலையும் சொல்றாரு, பிண்ட லட்சணத்திலையும் சொல்றாரு, அதாவது அகத்திலையும் சொல்றாரு புறத்திலையும் சொல்றாரு, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலந்து கலந்து சொல்றார். அதனால முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சொல்ற அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அதனால உங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப என்ன படிக்கும் போது.
ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்.
வணக்கம்.
ஐயா வணக்கம். வணக்கம். சக்திவேல் பேசுறேங்க மன்னார்குடியில இருந்து.
சொல்லுங்க.
ரொம்ப 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 அருமையா சொன்னீங்க ஆனந்த பரதையா. ரொம்ப ரொம்ப திருப்பலி எழுச்சிக்கான விளக்கம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க.
ரொம்ப மகிழ்ச்சிங்க.
உங்க தொடர்ச்சியா கேட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அந்த திருப்பலி எழுச்சி என்பது அகம் சார்ந்தது, உள்ள இருக்கிற யான் ஒளியை எழுப்புகிற ஒரு நிகழ்வு அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க இல்ல ஒரு ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் நான் கேட்கலாமா ஐயா உங்கள்கிட்ட?
தரலாமா தரலாமா.
ஒண்ணு இல்ல இந்த 10 பாடல்கள்லையும் பெருமான் அந்த முடிக்கிற பொழுது அது நீங்க அதாவது இந்த நேரலையில் பங்கேற்று இருக்கிற நண்பர்கள் பயன்படும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். இறையை முடிக்கிற பொழுது என்ன சொல்றாங்க, நிறைவு செய்கிற பொழுது முடிக்கிற சொல்ற நிறைவு செய்கிற போது முதல் பாடல் வந்து தந்தையே பள்ளி எழுந்தரில் வாயே அப்படின்னு நிறைவு செய்யறாங்க. ரெண்டாவது பாடல நிறைவு செய்கிற போது என் அம்மையே அப்படின்னு அம்மா என்று அழைக்கிறாங்க. மூன்றாவது பாடல நிறைவு செய்கிற போது என் குருவே பள்ளி எழுந்தரில் வாயே அப்படின்னு குரு என்று அவங்க குறிப்பிடுறாங்க. நான்காவது பாடல நிறைவு செய்கிற போது என் தெய்வமே பள்ளி எழுந்தரில் வாயே அப்படின்னு நிறைவு செய்யறாங்க. ஐந்தாவது பாடல நிறைவு செய்கிற போது என் பதியே என்னுடைய தலைவனே அப்படின்னு நிறைவு செய்யறாங்க. ஆறாவது பாடல என் அரசே பள்ளி எழுந்தரில் வாயே அப்படின்னு நிறைவு செய்யறாங்க. ஏழாவது பாடல என் அப்பனே, அதே போல எட்டாவது பாடல என் ஐயனே, ஒன்பதாவது பாடல் என் வள்ளலே, மீண்டும் 10வது பாடல் என் தந்தையே என்று பள்ளி எழுந்தரில் வாயே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த முடிக்கிற போது முதன் பாடலும் இறுதி பாடலும் தந்தையே என்று நிறைவு செய்கிற பொழுது மற்ற பாடல்கள் எல்லாம் மற்றொன்னொன்றா வைப்பதற்கான இந்த உள்ளார்த்தமான ஏதாவது பொருள் இருக்குமோ என்று நான் உங்கள்ட்ட கேக்குறேங்க, வேற ஒண்ணும் இல்ல.
நிச்சயமாங்க. அதாவது இதுக்கு வந்து நிச்சயமா வந்து பொருள் இருக்கு. இப்ப இதுக்கு என்னன்னா, இப்ப வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமானுக்கு எல்லாமுமாக இறைவன் விளங்குகிறது,
எல்லாமுமாக இறைவன் அகவல்ல நல்ல அழகா சொல்லிட்டு போறாங்க.
ஆமா. அதனால பாத்தீங்கன்னா இது அதுல ஒரு வரிசை கிரமத்தையும் வள்ளல் இது ஏன்னா இங்க இதுல வந்து உள்ளபடியே இங்க அதுல வந்து நமக்கு நிறைய இந்த இலக்கண சரிவு இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்தா இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சுரபி மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு.
ஆமா ஆமா. அது களஞ்சியம் எடுக்கடுக்க வந்துட்டே இருக்கு.
உண்மைதாங்க. அதாவது இந்த எதுகை செறிவு மோனை செறிவு வள்ளலாறு பயன்படுத்தியிருக்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் அவர் சொல்ற ஒவ்வொன்றத்துக்கும் இது வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குங்க. ஆனா வந்து என்னன்னா எனக்கும் இதெல்லாம் ரொம்ப விரிவா சொல்லணும்னு ஆசை. இருந்தாலும் வந்து ஏற்கனவே 2 மணி நேரம் இருந்ததுனால
நான் அற்புதமா இருந்துச்சீங்க.
ஒரு வரிசை கிரமமாகவே சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை தாய் இப்ப இதே சொல்றாரு, தந்தைன்னு சொல்லி தாய்ன்னு சொல்லி, இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அருளாளர்கள் வரிசையில தந்தை என்ன, தந்தையினிடத்திலிருந்துதான் அந்த தாய்மையே தாய் பெறுகிறார். அதனால வந்து அந்த அப்பன்னி அம்மைனின்னு அப்பர் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த அப்பன் என்று சொல்லி, அம்மை என்று சொல்லி, அதுக்கப்புறம் குரு என்று சொல்லி, தெய்வம் என்று சொல்லி, இப்படி வளல் பெருமான் சொல்லிக்கிட்டே வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, இப்ப இது வந்து அந்த இலக்கணத்துக்கு அந்த எதிரை மோனைக்கு தொடர்பாகவும் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது இல்லாம அந்த பொருள் பாடலில் இருக்கிற பொருளையும் இப்ப எடுத்து இரண்டாவது பாடல ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு உணவளித்ததுனால அங்க அன்னை அப்படிங்கிற சொல் அங்க வருது. இரண்டாவது பாடல்ல எனக்கு உணவளித்தா, இப்ப வளல் பெருமானுக்கு அம்மை உணவளித்ததுனால அந்த உணவளித்த தன்மை உடையவர் அம்மை. அதனால அங்க அம்மை. இப்ப இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா குரு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இளங்குரு அளித்த, எனக்கு உருவை அளித்தவனாகிய குருவே, அப்ப அந்த செய்யுள் கருதியும் வருது. இது வந்து பல காரணங்கள்னால வருதுங்க. இன்னும் இதே மாதிரி இதுக்கு நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப எல்லாம் செய்வல்லது தெய்வம், அதனால வந்து எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி தெய்வம்னு சொல்றாரு. அங்க அந்த பொருட்களுக்கும் கருதி அதை போட்டிருக்காரு. அது இன்னும் நீங்க அது இன்னும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண பண்ண அது ஒரு கடல் மாதிரி போகும். அதுதான் நாங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்னா, இது நாங்க வந்து ஒரு 1% தான் இதை சொல்றோம் அப்படின்னு நாங்க சொல்ல
இல்லைங்க. 1% இல்லைங்க, நீங்க 100%க்கு 100 சரியாவே சொன்னீங்க. அது வந்து ஒரு சரியா அவ்வளவு நீங்க வந்து அவையடக்கமா சொன்னீங்க, அற்புதமா சொன்னீங்க,
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லாரும் அன்பர்கள் இதை தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க அவங்களுடைய ஆர்வம் கேட்டது போல நிச்சயமா நிறைய உண்மைகள்ல தெரிவிப்பாங்க. ஆமா
ஆமாங்க ஆமாங்க ஆமா. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப
மகிழ்ச்சிங்க. தனிப்பெருங்கர்ணையா, நான் ராஜு பேசுறேன்.
அம்மா வணக்கங்கம்மா.
வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி வழக்கம் போலவே உங்களுடைய சொற்பொழிவுனாலே நாங்க மிக ஆர்வமா காத்துட்டு இருப்போம். அது போலவே திருப்பள்ளி எழுச்சிய உள்ளம் என்னும் கமலத்தை சரியாவே பூக்க வச்சிருக்கீங்க. நாங்க உண்மையிலே ஆனந்தம் அடைறோம் உங்களுடைய சொற்பொழிவு பேச்சாலையும் பேச்சு திறனாலும். ஒவ்வொரு வரியையும் அவ்வளவு அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க. அதுக்கும் மேல தனலட்சுமிமா இசையால எல்லாரையும் மயக்க வச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது ரெண்டு பேரோட பங்களிப்பும் மிக அருமையா இருந்தது. அதுக்கு மிக்க நன்றி. யுனிவர்சல் மிஷன் சார்பாக
நன்றி.
மாயை பத்தி நன்றி. மாயை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அது வந்து நமக்கு வண்டி சாவி மாதிரி, செருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வெளியில கலட்டிட்டு அதை இறைவன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கறத வந்து மிக எளிமையா எடுத்துக்காட்டோட சொல்லி புரிய வச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதாவது இறைவன் வள்ளல் குருமானே சொல்லியிருக்காரு, நமக்கு எல்லாம் இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்மால அவருக்கு எதுவும் ஆக போறது இல்லை, ஆனாலும் உன்னால் வாழ்கின்றேன் அப்படிங்கிற மிக அற்புதமான கருத்து. அதெல்லாம் மிக எளிமையா சொன்னீங்க, மிக்க நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 7வது பாடல்ல நீங்க பேசிட்டு இருக்க கொஞ்சம் தடைப்பட்டதுனால கேட்கலையான்னு தெரியல, முனைப்பள்ளின்னு 7வது பாடல். அது என்னதுன்னு?
ஆமாம், அதாவது முனைப்பள்ளி பயிற்றாத எந்தனை கல்வி பயிற்றி அப்படிங்கறது அந்த வரியில வருது. இங்க முனைப்பள்ளி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான பொருள்கள் ஆசிரியர்கள் எழுதும் போது கூட அப்படிதான் எழுதியிருக்காங்க. இலக்கணத்துல எழுதுறவங்களும் அப்படி எழுதியிருக்காங்க, ரெண்டு விதமா எழுதிருக்காங்க. முதல் பொருள் என்னன்னா, முனைப்பள்ளின்னா முனைப்பு என்கின்ற ஆணவம். முனைப்புன்னா நான் தான் செய்வேன், நான் தான் போவேன்னு முன்னாடி போவாங்க. அப்ப அந்த ஆணவமலம் இருந்தாதான் அவங்களுக்கு அது நான் செய்யறேன்னு போக முடியும். அப்படி அந்த முனைப்பாகிய பள்ளி அந்த அந்த கல்வி, அந்த ஆணவமாகிய கல்வியை எனக்கு பயிற்றாமல் என கல்வி பயிற்சி, அதாவது அருட்கல்வியை எனக்கு பயிற்றுத்தாய் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம், இப்படியும் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, முனைப்பள்ளின்னா முன்பு என்னை பள்ளியில் பயிற்றாது. பள்ளின்னா ஸ்கூல்ல போய் உட்கார வச்சு எனக்கு வந்து பாடம் வாத்தியார்கிட்ட வச்சு முறையா எனக்கு பாடம்லாம் நீ கற்பிக்காம நீயே குருவாக இருந்து எனக்கு சகாத கல்வியை பயிற்று விட்டாய். முனை பள்ளி பயிற்றாது என கல்வி பயிற்றி எனக்கு சகா கல்வியை நீயே கற்றுக் கொடுத்தாய். இந்த ரெண்டு விதமாகவும் பொருள் எழுதியிருக்காங்க பெரியவர்கள். அதனால அந்த ரெண்டு விதமாகவும் நாம எடுத்துக்கலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா மிக அற்புதமான விளக்கம். அது ஒண்ணுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவரு இதற்கு முன்னாடி வந்து அன்பர் மிக அற்புதமா எல்லாத்தையும் கவனிச்சு சொன்னாரியா, ஒவ்வொரு பாடலையும் முடிவு எப்படி இருக்குது, அதாவது நிறைவானது அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா சொன்னாரு. நீங்க அவர் சொன்ன மாதிரியே நீங்க அவையடக்கத்துல 1% தான் சொன்னேன்னு சொன்னீங்க, அவர் சொன்ன மாதிரியே 100% மேலேயே சொல்லியிருக்கீங்க. மிக அற்புதமான விளக்கங்கள்.
நிச்சயமா, அதாவது வடல் பெருமானுடைய பாடல்கள்மா ஒண்ணு ஒண்ணுமே வந்து ஒரு ஒரு கோடி விலை போகக்கூடியது. ஏன்னா அவங்களுடைய சொற்பிரயோகமும் அவங்களுடைய எதிகை மோனையும் அவங்க அந்த பாடலை அமைச்சிருக்கிற விதமும் அந்த பாடல் அழகும் அதுக்குள்ள இருக்கிற கருத்தும் ஆன்மீக கருத்தும் மெய்ஞான கருத்தும் இலக்கண இலக்கிய வளமும் அதை வந்துங்கம்மா அதை வந்து நாம ஒரு பாடலையே நம்மளால முழுமையா சிந்திக்க முடியாதுங்கம்மா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு இது. அதனால வந்து இது வந்து ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தாங்கம்மா இது. அதுக்கு பிறகு நம்ம அன்பர்கள் அதை தொடர்ந்து படிக்க 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 அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்ம பரிபாகத்துக்கு ஏற்ற மாதிரி வளல் பெருமான் அந்த அற்பாக்கு இன்னும் அவங்களுக்கு நிறைய விளக்கங்களை தெரிவிப்பாருமா. அந்த காரணத்துக்காக தான் நாம சொன்னது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல.
இது ஒரு தொடக்கம் தான் கண்டிப்பா, அது திரும்ப திரும்ப படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையே தூண்டிருக்கீங்க, அது மிக்க நன்றி. அது அந்த பாடல் அவங்க பாடுறப்ப அப்படியே உருக்கமா பாடின விதம் ரொம்ப அருமையா இருந்தது. தனலட்சுமி அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா ரொம்ப நன்றி.
நன்றி அம்மா. நன்றி.
ஆனந்தபதி ஐயா, ராஜேஷ்
ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
மிக அருமையான பேச்சுங்க. இந்த இது புதுமையான அப்ரோச்சா இருக்கு, முயற்சி நல்ல முயற்சி இந்த பாடலோட கடந்து விளக்கத்தையும் அளிக்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் தனலட்சுமி அம்மாவுக்கும் வரலாற்று நியூஸ் கமிஷனுக்கும் மிகுந்த பாராட்டுக்கள். ஒரு கேள்விங்க
சொல்லுங்க.
ஒரு கேள்வி, இது டைரக்டா அதுல சம்பந்தப்பட்டிருக்கா தெரியல, ஆனா வந்து முன்னாடியே சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப நீங்க திருப்பள்ளி எழுச்சியில வந்து இப்ப வந்து எழுப்புறதா வருது இல்லைங்களா, அந்த உறக்கத்துல இருந்து எழுப்புற மாதிரிதான் பாடல் இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த போல வந்து திருவம்பாவையில வந்து அதே மாதிரி ஒரு ஒரு சக்தியும் எழுப்புறதா அமைஞ்சிருக்குன்ட்டு வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த 9 சக்திகள்ல ஒவ்வொரு சக்தியா வந்து அடுத்த சக்தியா எழுப்புற மாதிரி வாம ஜேஷ்ட சக்தி அது எழுப்பி அது இரண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு அழுந்தி உலகம் தோன்றதாகவும், இல்லைன்னா இதுல இருந்து அழுந்தி நிலையில இருந்து மேன்மை அடையறது ஒரு ஒரு சக்தியா எழுந்து இறைவன் அடையறதாகவும் பொருள் கொள்ளலாம். அது வந்து அந்த 9 சக்தி வந்து வரலாறு பெருமான் வந்து அகரம்ல வந்து அந்த மனோன்முனி சேர்த்து 9 சக்தியா காட்டுறாரு சொல்றாரு இல்லைங்களா, விளக்கம் அளிக்கிறாரு உரைநடையில. இத போல இந்த இந்த பாடல் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுவும் 10 பாடல்கள், அதனால அது மாதிரி இருக்கான்னு உங்க தாட் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அத போல இது போல இந்த திருவம்பாவை பத்தியும் கொஞ்சம் எப்படி இத மேப் பண்ணாங்க, ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு சக்தி எப்படி மேப் பண்ணாங்க, அது அந்த பாடலை படிச்சா டைரக்டா புரியுமா, அது அது மாதிரி மேப் பண்ண முடியல. எப்படி ஃபர்ஸ்ட் பாடல் வந்து வாம சக்திக்கும் இரண்டாவது பாடல் ஜேஷ்ட சக்திக்கும் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஏதாவது குறிப்புகள் எல்லாம் இருக்குங்களான்னு கேள்விங்க.
நிச்சயமா, அதாவது நீங்க நீங்க சொல்ற கான்டெக்ட் எனக்கு புரியுதுங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப திருப்பள்ளி எழுச்சி என்பது திருவள்ளுவர் இருக்கிறது போல திருவாசகத்துல திருப்பள்ளி எழுச்சிங்கிற 10 பாடல்கள் வருது. அந்த 10 பாடல்களுக்கு திருப்பள்ளி எழுச்சிங்கிற தலைப்புக்கு திருவாசகத்துக்கு ஒரு உத்தலைப்பு, அதாவது அகத்தலைப்பு ஒன்று இருக்குங்க. புறத்தலைப்புங்கிறது திருப்பள்ளி எழுச்சின்னு வருது, அதுக்கு அகத்தலைப்புங்கிறது வந்து திருவதான சுத்தி அப்படிங்கறத அதுக்கு தலைப்பு. திருவதானது இப்ப நீங்க நீங்க அந்த பத்து பாடலையுமே படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பத்து பாடலுமே எப்படின்னா அந்த மாயையை நீக்கி இறைவன் வந்து இந்த ஆன்மாவை ஆட்கொண்டு திருவருள் செய்ய வேண்டும் என்று அந்த இறைவனை அழைப்பதாகத்தான் அந்த பாட்டு இருக்கு. அப்ப இறைவனை வந்து அழைக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப இறைவன் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். அப்ப வந்து அவனை ஒரு உருவகம் படுத்தி அப்படிதான் அழைக்க முடியும். அதனால அவங்க என்னன்னா இறைவனை வந்து ஒரு 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 ராஜா மாதிரி அப்படி ஒரு கற்பனை பண்ணி அவருக்கு அவர் வந்து திருப்பெருந்துறையில திருக்கோயில எழுந்தருளி இருக்கிறதாகவும் அவரை வந்து திருப்பள்ளி எழுச்சி அழைக்கிறதாகவும் அவங்க பாடியிருக்காங்க. ஆனா எனக்கு நீங்க சொல்ற கான்டெக்ட்ல அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து அந்த சக்திகளோட அவங்க தொடர்புபடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து அது சம்பந்தமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அவ்வளவு அந்த வேத கருத்துக்கள்ல எனக்கு அவ்வளவு இது இல்லை. இருந்தாலும் வந்து அதை எப்படி தொடர்புபடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அந்த பாடல பிளைனா நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னாக்கா கூவின அதுல பாரு கூவின கோழி உருதுதல் இயம்பின சங்கம் அப்படின்னு தான் அது வரும். அதாவது அதனுடைய மொத்த கான்டெக்ட் என்ன அந்த பாடல்கள்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி சூரியன் தோன்றி இருக்கிறது, இந்த மாதிரி பொழுது புலர்ந்திருக்கிறது, கோழி கூவுது, கூவி குருவிகள் கத்திக்கிட்டு இருக்கு, குயில் கூவுகின்றது, இந்த மாதிரி காலை பொழுதுக்குரிய இந்த வகைகளை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட நிலை இருக்குது, அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள், இறைவனே நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு திருவருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பாடுறாரு. அப்புறம் மாணிக்க வாசகர் தனக்கு இறைவன் அருள் செய்ததையும் அந்த அனுபவத்தையும் பாடி எங்களுக்கு திருவருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதா தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த மாதிரி இந்த பக்திகளோட தொடர்புபடுத்தி அதை எப்படி செய்திருக்காங்கன்னு தெரியலங்கயா. அது எந்த அடிப்படையில செய்திருக்காங்கன்னு ஏதாவது நூலை பார்த்தாதான் தெரியும். அது சம்பந்தமா எனக்கு அவ்வளவா தெரியல. அது மாதிரி இப்ப திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் வள்ளல் பெருமான் ரொம்ப பிளைனா ரொம்ப அழகிய தமிழ்ல அவரு அகப்புறமாகி அந்த ரெண்டத்தையும் சொல்றாரு. புறத்துல வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த குறிகளை அகத்துல காமிச்சு இப்படிப்பட்ட நிலை இந்த நிலைமை இருக்கிறதுனால இந்த பொழுதுல எங்களுக்கு திருவருள் செய்து எங்களுக்கு மரணமெல்லா பெருவாழ்வு உயர்ந்த அந்த நிலையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் வேண்டி இறைவனை வந்து தன்னுடைய அந்த மனமாகி அந்த உள்ள மனமாகி அந்த இருதய கமலத்துல திரு எழுந்தருளை புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேண்டும்னு வேண்டதுதான் இந்த பள்ளி எழுச்சியில இருப்பதா நான் கருதுறேங்கய்யா. அதனால மத்த இதோட இதை தொடர்புபடுத்துறது எனக்கு எவ்வளவு சரியாக்கும்னு தெரியல. அது பத்தி எனக்கு அவ்வளவா தெரியலங்கய்யா.
புரியுதுங்க. அதாவது வள்ளலார் வந்து ரொம்ப டைரக்டா சொல்லிட்டாரு ஆக்சுவலா விஷயத்த வந்து அது அடுத்த நிலையாவும் இருக்கு. இருந்தாலும் இது உரைநடையில அகரம் பத்தி வரதுனால நான் அந்த கேள்வியை கேட்டேன் இதுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா இது வள்ளலார் பெருமான் சொன்னது வந்து அடுத்த நிலை மாதிரிதான் தெரியுது.
ஆமா, இது வந்து ரொம்ப 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 எளிமையாவே இருக்குங்க. ரொம்ப எளிமையா இருக்கு. இறைவனே மரணமில்லாத பெருவாழ்வுல அதாவது ஆன்மாக்கள் வந்து ரொம்ப அவங்க அடைய வேண்டிய நிலை வந்து கடவுளை அடையணும். அந்த கடவுள் நிலையை அடைவதற்கு அவங்க மலமாயையிலிருந்து நீங்கணும். நீங்கின பிறகு இறைவன் மீது அன்பு கொண்டு அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும். இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தோடு அவங்க முயற்சி செய்யணும், இறைவனை தொழுது வழிபடணும், அந்த ஒழுக்கங்களின்படி அவங்க கடைபிடிக்கணும். அப்படி செஞ்சா இறைவன் அந்த ஆன்மாக்களிடத்திலே வெளிப்பட்டு விலகி அவர்களுக்கு வந்து அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை தந்து அந்த ஆன்மாக்களுக்கு நிறைவே செய்வான் அப்படிங்கறதனுடைய ஒரு அடிப்படையில இறைவனை அழைப்பது எழுந்தருள அழைப்பதுதான் இந்த திருப்பள்ளி விஷயம்.
சரிங்க. அதாவது இது மாய சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த ஒன்பது சக்திகள் கூட எப்படி மேப் ஆகுது. நீங்க எதிர்காலத்துல எப்பயாவது இதை பத்தி விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க கிடைச்சதுன்னா நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் தேடிட்டு தான் இருக்கேன்.
நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதாவதுங்க இப்ப மாயை அப்படின்னு பாத்தாங்க, மாயைங்கிறது திரும்ப அது அதனுடைய விரிவு பாத்தீங்கன்னா மாயையில வந்து பலவிதமான மாயைகள் இருக்கு. இப்ப வந்து அதாவது பிரகிருதி மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, அப்புறம் வந்து துரோதான சக்தி, மகா மாயைங்கிறது மாயையே ஐந்து வகையா வருங்க. அப்புறம் ஒவ்வொரு மாயைக்கும் பாத்தீங்கன்னா அது சாஸ்திரமா அப்படியே போகும். இப்ப பிரகிருதி மாயைன்னா என்ன, அதனுடைய விரிவு என்ன, சுத்தமாய என்ன, அதனுடைய விரிவு என்ன, அதுல என்னென்ன தத்துவங்கள் தோன்றி இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு, அசுத்தமாய என்ன என்ன, அதெல்லாம் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, திரோதான சக்தி ஆகிய அந்த மாயைனா என்ன, அதே என்ன பண்ணுது, மகா மாயைனா என்ன பண்ணுது, இந்த மாதிரி அந்த மாயைனா அந்த மாயினுடைய விரிவு, அது தத்துவார்த்தமா நம்ம பார்க்கும்போது அது ஒரு பெரிய சப்ஜெக்டா அது நல்லா விரிவாவே எழுதியிருக்காங்க பெரியவர்கள். அது இன்னும் விரிவாவே போகுங்க, அது நம்ம அது அது சிந்திக்கணும்னா அதை நம்ம தனியா நிச்சயமா சிந்திக்கலாம்.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
நன்றி நன்றி.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா, ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேன். ஐயா
ஐயா வணக்கம். ஐயா
ஐயா, தாங்கள் வந்து இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒவ்வொரு வரியும் நீங்க படித்து அதற்கு பொருள் செய் கொடுத்து மறுபடியும் அம்மா அவர்கள் அதையே பாடி அப்புறம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில மறுபடியும் எங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிற போதியா, இனிமே இந்த பாடலை நாங்க படிக்கிறப்ப இன்னும் எங்களுக்கு விளக்கமாக புரியுங்கய்யா. இந்த முறையில நீங்க சொல்லி கொடுத்து விளக்கம் அடிக்கிறது ரொம்ப நன்றியா. அருமை அருமையா, நன்றியா, கோடான கோடி வணக்கம்.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அதுல அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு இதுல பெரிய ஆனந்தம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி.
நீங்க நீங்க விளக்கம் அளித்த பிறகு அம்மா அவர்கள் பாடி சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே அந்த பரவசம் அடையிற மாதிரி இருக்கு. அதனுடைய விளக்கமும் அதுவும் இனிமே நாங்க படிக்கிறப்ப அப்படியே எங்களுக்கு பொருள் கூட நிறைய பதியா. இந்த முறையிலே எல்லா ரொம்ப நன்றியா இருக்கு ஐயா. நன்றியா நன்றியா,
ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாங்க, பெருமானுடைய திருவருள் அவர் ஆட்படுத்துறார், அவருடைய திருவருள் படி அவருடைய சம்மதம் இருந்தால் அதை நாங்க நிச்சயமா செய்யறோம். நன்றி,
கோடான கோடி வணக்கங்கள் ஐயா. நன்றியா நன்றியா.
ஐயா வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரிங்க, எதுவும் கேள்வி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். சோ ஆனந்தபுரதி ஐயா, ஒரு ஒரு பாட்டோட விளக்கம் வந்து சொல்லும் போது பொதுவா வந்து லட்சிய அர்த்தம், வாக்கிய வாட்சியார்த்தம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது
ஆமா,
பாடலோட அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன கருத்து, அப்புறம் வந்து அதை தாண்டி வந்து அந்த பொதுவா அந்த கருத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, அந்த வார்த்தைக்குரிய கருத்து வேறையா கூட இருக்கலாம், ஆனா அதை வச்சு எப்படி வந்து என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றது நீங்க வந்து அதையும் தாண்டி நீங்க போன தடவை இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, பட் நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துறேன் மற்றவங்களுக்காக. இந்த குறப்புறம் அப்படின்றது ஒரு மாதிரி ஜென்ரலான கருத்து. புறம் அப்படின்னும் போது அதுல இருக்க செய்யுள் இலக்கணம், அப்புறம் வந்து அகப்புறம் அப்படின்னு பார்க்கும் போது அதுல இருக்க தத்துவ வேதாந்த சித்தாந்த விளக்கங்கள், அப்புறம் அகம் அப்படின்னு பார்க்கும் போது அதுல இருக்க அனுபவ விளக்கம். சோ இந்த மாதிரி நீங்க பொதுவான இந்த லட்சிய வாட்சியார்த்தம் அது அதையும் தாண்டி புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்ன்ற அந்த அளவுக்கு நீங்க வந்து டீட்டெயிலா வந்து இந்த விளக்க உரைய வந்து வகுத்து அதை வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் ரொம்ப தெளிவா விளக்கி எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதை காமிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். இதே மாதிரி வந்து
பெருமானுக்கும் நன்றி.
கண்டிப்பா கண்டிப்பாங்க, பெருமானுக்கும் நாங்க நன்றி சொல்லணும் உங்க உங்களை வந்து காமிச்சு கொடுத்ததுக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன வயசுல வந்து நீங்க இவ்வளோ ஈடுபாடோட இவ்வளோ ஞானத்தோட நீங்க செயல்படுறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நீங்க சேர்த்து வச்சிருக்க என்ன சொல்றது கர்ம வினை பயன்கள், அதுதான் உங்களை வந்து இது பண்ணியிருக்கு. வள்ளலார் கூட இணைச்சு இந்த அளவுக்கு வள்ளலார் வழி காமிச்சிருக்காரு. அதே சமயத்துல உங்களுக்கு துணைவியார் அமைஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியிலேயே வந்துட்டாங்க அவங்களும். ரொம்ப அழகா அருட்பா பாடல்களை பாடி ரொம்ப நம்ம இவரு ஜெயராஜா சொன்ன மாதிரி அந்த பரவச நிலைக்கு கொண்டு போற அளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு குரலோட இனிமையான பாடலை பாடியிருக்காங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி.
நிச்சயமாங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி.
நன்றிங்க ஐயா.
தெய்வத்திரு திரு ஆனந்த பாரதி அவர்களுக்கும் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும்
இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவரளையும் திருவரளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அணிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
ஐயா, நிறைவா வந்து எங்களுக்கும் ரொம்ப முன்னாடியே அந்த செப்பையும் ஆரம்பத்திலே சொன்னா இருந்தாலும் ஒரு வரி நான் இங்க சொல்றேன். உண்மையாகவே வந்து எங்களுக்கு இந்த சன்மார்க்கத்துல இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த செயலை செய்கின்ற போது இருக்கிற ஒரு ஆனந்தம் மற்ற எந்த செயல்களையும் இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு பேரின்பத்தை நீங்க வந்து இந்த இதை எங்களுக்கு செய்விக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால மறுபடியும் வள்ளல் பெருமானுடைய பொன்னால் திருவடிகளுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த எங்களால் இயன்ற ஒரு சேவையை வள்ளல் பெருமானுடைய திருப்பெயரினாலே இங்க செய்வதற்கு நாங்கள் தலைப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கும் எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை எல்லாரும் அன்பர்கள் பொறுத்து கொண்டு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து ராஜி அம்மாவை விண்ணப்பம் வாசிக்க அழைக்கின்றோம்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, சத்திய சிறு விண்ணப்பம். அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனி பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம், சற்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. சிற்றம்பலம், மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. அடுத்து ஜோதி பாடல் பாடலாம். அது அன்போமா லைன்ல இருக்காங்க. அன்போமா, இந்த தடவை தனலட்சுமி அம்மாவை பாட சொன்னாங்களா?
தனலட்சுமி அம்மாவையும் பாடட்டும். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி, மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி ஏருஜோதி வீரஜோதி, ஏகஜோதி 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 ஏகஜோதி, ஆதிநீதி வேதனே பாடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி,
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன் வாழியங்குவன் வாமை அருள் வாய்மை என்றும், வாழிய மாண்புகள் வாழியன் நாதன் மலர்பதங்கள் வாழி வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது. செற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சந்துயர் தீர்த்தே. இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக திருணம் இதுவாமே. திருவிழ்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணம் அருட்பெரும் ஜோதி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி
எல்லாருக்கும், ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
நன்றி
நன்றி நன்றி
அனைவருக்கும். நன்றி நன்றி.